கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த தொடர் வகுப்பில் நாம் முகமுகமாக சந்திக்க தேவன் இந்த நாளிலும் நமக்கு கூட்டிக் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்புக்காக அவருக்கு நம்முடைய இருதயங்கள் அநேக நன்றிகளை நாம் ஏறெடுத்துக்கொண்டு நாம் இன்றைய வகுப்பிற்குள்ளாக கடந்து செல்வோம். அதற்கு முன்பதாக கடந்த வாரம் நாம பார்த்த பாடம் பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட மீண்டும் பேசுறதுக்கு நான் விரும்புகிறேன். ஏன்னா மிக முக்கியமான ஒரு தலைப்பு நரகம் என்ற தலைப்பு. அந்த தலைப்பை குறித்து பலவிதமான எதிர்பார்ப்புகள், பலவிதமான கருத்துக்களோடு நீங்கள் வந்திருப்பீங்க. நிச்சயமா இது நாள் வரைக்கும் நாம பார்த்த தலைப்புகள் எப்படி தேவனுடைய வேதத்தில் உள்ள வசனங்களை ஆதாரமாக கொண்டு தெளிவாக இருந்ததோ அதே போன்றுதான் கடந்த வாரம் நாம் பார்த்த நரகம் தலைப்பும் இருந்திருக்கும். உங்களுக்கு நாம் வேதத்தில் இருந்து ரொம்ப ஆழமான ஒரு ஆராய்ச்சி நாம் மேற்கொண்டோம். நியாயமா நான் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த ஒரு வருட தொடர் வேத பாட வகுப்பில் ரொம்பவும் கஷ்டமான ஒரு தலைப்பு நரகம். எடுக்கிறவங்களுக்கும் கஷ்டம், கேட்கிறவங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா ரொம்ப மூல பாஷையெல்லாம் ரொம்ப ஆராய்ந்து பார்த்து தான் வேதம் நரகம் பற்றி என்ன சொல்கின்றது நாம முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வார்த்தைகள் பற்றின ஆராய்ச்சி மிக முக்கியம். அது கண்டிப்பா கொஞ்சம் கடினமா இருக்கும் நமக்கு முதல் முறையா நாம அங்க கேட்கும் போது. ஆனாலும் அந்த வகுப்பு கேட்டதுக்கு பின்பு நீங்க இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கும் பொழுது தேவனிடத்தில் நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம். உங்கள் அநேகர் கண்டிப்பா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும். சில சமயங்கள்ல குழப்பமா இருந்திருக்கும். ஆனாலும் வேதத்துல வசனங்களை நம்ம தியானிச்சு பார்த்திருக்கிறதுனால நீங்க தெளிவாகவும் இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை அதுல ஏதாவது சிறு குறைகள் இருந்தா அதற்காகத்தான் நாம் இப்போ மீண்டும் ஒரு சின்ன ஹைலைட்ஸ் மாத்திரம் அந்த சப்ஜெக்ட்ல அங்க பாக்குறோம். போன வாரம் நம்முடைய ஆராய்ச்சி நரகத்தை பற்றி இருந்தது. எந்த கேள்வியின் அடிப்படையில் நம்ம அந்த பாடம் ஆரம்பிச்சோம்னா, சோ மனிதர்களுடைய பாவங்களுக்கு தேவன் இது நாள் வரைக்கும் நம்ம கேட்டிருக்கிற பிரகாரம் அல்லது படிச்சிருக்கிற பிரகாரம் அல்லது உபதேசிக்கப்பட்டிருக்கிறது பிரகாரம் நித்திய நித்திய காலத்துக்கு மனுஷங்களை நரகத்தில் போட்டு வாதிக்கிறவராக இருக்கிறாரா? அப்படி ஒரு ஏற்பாடு தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தில் அவரே சிருஷ்டித்து இந்த பூமியில விட்டுட்ட மனுகுலத்துக்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாரா? அதுதான் நாமோ அங்க கேள்வி கேட்டோம். ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா தேவன் இப்படியாக தாம் சிருஷ்டித்த தம்முடைய ஜனங்கள் பாவம் செஞ்சிருக்கிற காரணத்தினால அவங்களை நித்திய நித்திய காலத்துக்கும் அவ்வியாத அக்னியில போட்டு பலவிதமான வாதனைகள் சித்திரவதைகள் செய்வது நியாயம்? அதுதான் நம்ம கேட்டோம். ஏன்னா மனுஷங்களா நம்மளே நம்முடைய சக மனிதர்கள் சில தவறுகள் செய்யும் போது, சில கொடூரமான பாவங்கள் செஞ்சிடும் போது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனையில ஒரு நியாயம் இருக்கணும்னு நம்ம கூட எதிர்பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சதாம் ஹுசைன் விஷயத்துல நாம் சொல்லலாம். ஏன் கடந்த மாதம் மறிச்சிட்ட ஹுசாம் பின் லேடன் விஷயத்துல கூட நம்ம அங்க சொல்லலாம். இன்னும் கூட அது கான்ட்ரவர்சி அங்க போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரை கொன்ன விதம் நியாயமா நியாயம் இல்லையா அப்படின்னா தண்டனை இருக்கணும் தவறுகளுக்கு பாவத்துக்கு. ஆனா அந்த தண்டனை நியாயமான தண்டனையா இருக்கணும். சோ சாதாரண மனுஷங்க பாவி மனிதர்கள் நாமே இப்படி சிந்திக்கும் போது தேவன் எப்படி இருக்கணும்? ஏன்னா அவர் மனுஷங்களை தண்டிக்கிறார்னா அந்த தண்டனை அவருடைய பார்வையில் முதலாவது நீதியான தண்டனையா இருக்கணும். ஏன்னா தேவன் பற்றின ஒரு முக்கியமான வசனம் சங்கீதம் 89:9 இருந்து வாசிங்க.
தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாபை வெட்டுண்ட ஒருவனைப் போல் நொறுக்கினீர், உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர், தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும்.
நமக்கு தேவை அந்த கடைசி வசனம், மறுபடியும் வாசிங் சிஸ்டர்.
நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும்.
நம்முடைய தேவனுடைய குணலட்சணங்கள், அந்த குணலட்சணங்கள்ல நம்ம ரொம்ப முக்கியமா நினைவில் வைக்க வேண்டிய குணலட்சணம் நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அப்படிப்பட்டவர் தான் நம்ம தேவன். அப்படிப்பட்ட தேவன் பற்றி தான் நம்ம தியானிக்கிறோம். நரக தண்டனை அவர் மனுஷங்களுக்காக ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நீதியும் நியாயமும் தம்முடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரமா கொண்டிருக்கிற தேவன் மனுஷங்களுக்கு நியாயமான தண்டனை தான் கொடுக்கணும். அதனால்தான் உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன், ஒரு கணக்கீடு அங்க கடந்த வாரம் பிரதர் சொன்னார், சரி மனுஷங்க என்னதான் பாவம் செஞ்சிருக்கிறாங்க, அந்த பாவத்தினுடைய அளவு தெரிஞ்சாதான் அதுக்கு நியாயமான தண்டனை கூட நாம நிர்ணயிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஒரு மனுஷன் சராசரியா ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் பாவம் செஞ்சிட முடியும் யோசிக்கும் போது, கண்டிப்பா 8 மணி நேரம் மனுஷன் என்ன பண்ணி ஆகணும், தூங்கி ஆகணும் இல்லைங்களா, எட்டுக்கிறீங்களா இல்லையா, 8 மணி நேரம் என்ன பண்ணணும், மனுஷன் நிம்மதியா தூங்கணும். அந்த தூங்குற நேரத்தில் அவர் என்ன பண்ண முடியாது, முழு வீச்சில் பாவம் செய்ய முடியாது. 24 மணி நேரம்ல 8 மணி நேரம் என்ன ஆயிடுது, போயிடுது. அப்புறம் அவர் கண்டிப்பா ஒரு 8 மணி நேரம் தன்னுடைய ஜீவனுக்காக அவர் என்ன பண்ணணும், வேலை செய்யணும், ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அப்படி வேலை செய்யும் பொழுது கூட அவர்னால சுயநினைவோட முழு பலத்தோட என்ன பண்ண முடியாது, துணிகரமா பாவம் செய்ய முடியாது. அவ்வளவுதான், அப்புறம் மெமோ கொடுத்துருவாங்க ஆபீஸ்ல எல்லாம். அப்ப இன்னும் எவ்வளவு ஒரு மணி நேரம் போயிடுது, 8 மணி நேரம் போயிடுது இல்லைங்களா, மொத்தம் எவ்வளவு போயிடுக்குது, 16 மணி நேரம் மனுஷனால என்ன பண்ண முடியாது ஒரு நாள்ல, துணிகரமா முழுக்க முழுக்க பாவ சிந்தையிலே இருந்து பாவம் செய்ய முடியாது. அது சமயம் அதே போல காலையில் எந்திரிக்கிறது, பிரஷ் பண்றது, பல்லு வளர்க்கறது, 3 வேளைகளும் சாப்பிடுறது, சில டீ டைம் எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 2 மணி நேரம் அவருக்கு போகும், தாராளமா போகும். அப்ப ஒட்டுமொத்தமா எவ்வளவு மணி நேரம் ஒரு நாள் அவர்னால பாவம் செய்ய முடியறது இல்ல, 8 + 8 + 2 எவ்வளவு வரும், 16 18 மணி நேரம், 24 18 மணி நேரம் போச்சுன்னா மீதி எவ்வளவு மணி நேரம் இருக்கு. இந்த 6 மணி நேரம் மனுஷன் என்ன பண்ணலாம், ஒரு வேலை அவர் பாவம் செய்யணும் நினைச்சா முழுக்க முழுக்க அங்க பாவம் செய்யலாம். சோ 6 என்பது ஒரு 24 மணி நேரத்தில் 6 என்று சொல்லும் போது அது எவ்வளவு பாகம், கால் பாகம் இல்லைங்களா, கால் பாகம், 4 6 போட்டோம்னா 24 மணி நேரம், ஒரே ஒரு 6 தான் அவர் பாவம் செய்யறார், மீதி 3 6 அங்க அவர் பாவம் செய்யறதில்ல. அப்போ இது வந்து நம்ம ஒரு சும்மா ஒரு சும்மா ஒரு கேஷுவல் ரொம்ப லிபரலா நம்ம போடுற ஒரு கால்குலேஷன், ஒரு நாளுக்கு 6 மணி நேரம் மனுஷன் பாவம் செய்யறாரு, அதாவது ஒரு நாள்ல கால் பாகம் ஒரு பாவம் செய்யறாரு முழுக்க முழுக்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சராசரியா 80 வருஷம் வாழ்றாருன்னே வச்சுக்கொள்ளுவோம். அப்ப 80 வருஷத்துல எவ்வளவு வருஷங்கள் பாவம் செஞ்சிருப்பார் உறுதியா, 80ல் கால் பாகம் எவ்வளவு சொல்லலாம், 20 வருஷம். இதெல்லாம் நமக்கு நிறைய லிபரல் இருக்குது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தை பருவத்தில் ஒரு நாள் பாவம் செய்ய முடியாது, முதிர் வயதா எடுக்கும் பொழுது ஒரு நாள் பாவம் செய்ய முடியாது. ஆனா பரவாயில்ல, அவர் செய்யறாருன்னே நம்ம கணக்கில் வச்சுக்குவோம், தாராளமா நம்ம கலக்கிடலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நம்ம உங்களுக்கு நம்ம சொல்றோம். ரொம்ப தாராளமா நம்ம கணக்கு போட்டா கூட சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷன் ஆவரேஜா அவருடைய வாழ்நாள்ல ஒரு 20 வருஷம் முழு மனசோட சுய நினைவோட பாவமே செய்யறார் வச்சுட்டா 20 வருஷம் தான் செய்யறார். இப்பதான் நம்ம கேள்வி. நீதியும் நியாயமும் தம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரமா கொண்டிருக்கிற தேவன் இப்படி 20 வருஷம் முழுக்க முழுக்க பாவம் செஞ்ச மனுஷனுக்கு எவ்வளவு வருஷ கால தண்டனை கொடுப்பார்? எவ்வளவு வருஷ காலம் கொடுத்தா அது நியாயமான தண்டனையா இருக்கும்? கோடி கோடி வருஷங்களா அல்லது நித்திய நித்திய காலமா? நித்திய நித்திய காலம் நரகத்தில் தண்டனை. எதுக்கு ஒரு 20 வருஷம் பாவம்? சகோதர சகோதரிகளே, வசனத்துக்குள்ள நம்ம போகாம நம்ம சிந்திக்கும் போது இதுவே நம்முடைய ரீசனபிள் மைண்ட் ஏற்றுக்கொள்ளாது. வெறும் 20 வருஷம் தான், ஆனா அதுக்காக தேவன் அங்க சதா காலங்களிலும் வாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியம். சோ இது வந்துட்டு பகுத்தறிவோடு நம்ம சிந்திச்சு பார்க்கும் போது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வசனம் கிளியரா சொல்லுது, தேவன் அவருடைய நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரம். அப்படிதான் உங்களை நாங்க சிந்திக்கிறதுக்கு நாம தூண்டணும். சோ நம்முடைய நீதியுள்ள தேவன் இப்படி மனுஷங்களை அவர் தண்டிப்பாரா? ஆனா தண்டிக்கணும், அது நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா பாவம்னா அதுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஒரு தண்டனை அங்க இருக்கணும். ஆனா பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, பாவத்துக்கு தேவன் ரொம்ப நியாயமான தண்டனை வச்சிருக்கிறாரு. பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். ரொம்ப தெளிவா இருக்குது. அது ஏதேனிலேயே சொல்லிட்டாங்க, நீங்க சாப்பிடும் நாளில் என்ன ஆயிடுவீங்க? நீங்க பாருங்க, அங்க தண்டனை கிளியரா கொடுக்கிறார். தண்டனை கிளியரா கொடுக்கிறார். நீங்க பாவம் செஞ்சுட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? நீங்க சாகவே சாவீங்க. சாவு மரணம், அதுதான் பாவம் செய்யற உங்களுக்கான தண்டனை. வேற எதுவும் அங்க சொல்லல, வேற எதுவும் அங்க சொல்ல. நீங்க சாப்பிடும் நாள்ல வாதிக்கவே வாதிக்கப்படுவீங்க. நித்திய நித்திய காலம் இந்த பழம் சாப்பிட்டீங்கன்னா நித்திய நித்திய காலம் எரி நரகத்துல உங்களை நான் போட்டுடுவேன், வாதிப்பேன், நீங்க சாக மாட்டீங்க. அங்க சொல்லல. நீ பாவம் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தேவனுடைய வார்த்தை, பாவம் செஞ்சீங்கன்னா மரணம் உங்களுக்கான தண்டனை. அதுதான் வேதத்துல தேவன் பாவத்துக்கு கொடுக்கிற தண்டனை, நியாயமான தண்டனை. பாருங்க, இன்னைக்கு நம்ம உடம்புல இருக்கிற எந்த விதமான சிக்னஸ் எடுத்துக்கொள்ளுங்க, எந்த விதமான கஷ்டங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இதெல்லாமே பாவத்துக்கு நம்ம பெற்றெடுக்கிற தண்டனை தான். நம்முடைய சரீரத்தில் இப்ப மரணம் தான் ஆண்டு கொண்டு இருக்குது. ஒரு டேட்ல முற்றிலும் மூச்சு கூட நின்னு போயிடும், அவ்வளவுதான். நியாயமா பார்த்தா இப்பயே நாம எந்த வேதனையில தான் இருக்கிறோம்? எந்த வேதனையில தான் இருக்கிறோம்? நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும்? ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவீங்க, நல்லா இருக்கீங்களா? போது நல்லா இருக்க போது எங்க போயிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிற. இப்பயே நரக வேதனை, சகோதர சகோதரிகள், இப்பயே மனுஷங்களுக்கு தேவன் அவர் நினைச்ச மாதிரி நம்ம இல்ல. இப்போ நம்ம எப்படி இருக்கணும் நினைச்சு சிருஷ்டித்தாரோ அப்படி இல்ல. இப்பயே மனுக்களும் நல்ல வேதனை தான் பட்டுட்டு கடைசி அந்த குழிக்குள்ளேயே போய் இறங்கிடுறாங்க. இதுக்கும் மேல ஏதோ ஏற்கனவே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி, அப்புறம் நம்மள போயிட்டு தேவன் வந்து தண்டிக்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் நாம் சகோதர சகோதரிகளே. ஆனா நம்ம கண்டிப்பா சப்ஜெக்ட்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், நரகம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சொன்னாங்களா அப்படி? வெளியே எங்கேயா போய் யார்ட்டையா சொன்னீங்களா? இந்த கிளாஸ்ல என்ன இல்லைன்ட்டாங்க கடைசியில்? நிறைய பேருக்கு அது சோகமாயிடும், நரகம் இல்லைன்னு சொல்லிட்டா. நரகம் இல்லைன்னு நம்ம ஒருபோதும் சொல்லவே இல்லை. ரொம்ப கிளியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தோம் உங்களுக்கு. பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு முறை நரகம், புதிய ஏற்பாட்டில் எவ்வளவு முறை நரகம், கிளியரா நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு. உண்மையிலே நரகம் பற்றி அதிகமா பேசுறது யாருன்னா நாம தான் பேசுறோம். 53 முறை ஒட்டுமொத்தமா பைபிள்ல ஹெல் என்ற வார்த்தை வருது. பழைய ஏற்பாட்டில் ஷியோல்ங்கிற வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்படுது. புதிய ஏற்பாட்டில் ஹேடிஸ், டார்டாரு, கெஹன்னா வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்படுது இந்த நரகம். ரொம்ப தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம், நரகம் வேதத்தில் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிற நரகம் வேற, நம்ம இவ்வளோ காலம் நம்பிட்டு இருக்கிற, விசுவாசிச்சுட்டு இருக்கிற நரகம் வேற. நம்ம விசுவாசிச்சுட்டு நம்பிச்சுட்டு இருக்கிற நம்பிட்டு இருக்கிற நரகம் அக்னி, அவியாத புழு, சாகாத புழு, எல்லா வாதைகள், நித்தி நித்திய காலம், எரி நரகம். ஆனா பைபிள் சொல்லுது நரகம் இஸ் த ஸ்டேட் ஆஃப் டெத். ஆனா ஷியோல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கு, மரண நிலை, அவ்வளவுதான். அந்த ஷியோல்ங்கிற ஒரு வார்த்தை கடந்த கிளாஸ்ல பிரதர் சொல்லிருப்பாரு உங்களுக்கு. ஒரு சில இடங்கள்ல நரகம், ஒரு சில இடங்கள்ல அது பாதாளம், ஒரு சில இடங்கள்ல குழி. இதுவே உங்களுக்கு போதும். ஏன் 65 முறை ஷியோல் பழைய ஏற்பாட்டுல வந்திருக்கும் போது 65 முறை ஏன் நரகம் டிரான்ஸ்லேட் பண்ணல கேட்கணும். ஏன் 31 முறை நரகம், 31 முறை பாதாளம், 3 முறை அது குழி? அப்ப அது நரகமா பாதாளமா குழியா கேள்வி வரணும். இந்த ரிசர்ச் பண்ணணும். நாம தேவனுடைய வார்த்தை தான் ஆராய்ந்து பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை ரொம்ப அன்பா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தைகள். அதுல இருந்து ஜீவன் பெறணும், சத்தியம் பெறணும்னா கொஞ்சம் முயற்சிக்கணும். நாம ஒரு வேலை கடினமா இருந்திருக்கும் நம்முடைய பிரயாசம், ஆனா ரொம்ப சுருக்கம், ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. ஏன்னா 65 முறை ஒரு வார்த்தை வருதுன்னா அத 31 முறை நரகம்னு, 31 முறை பாதாளம், அப்புறம் 3 முறை குழி என்று சொல்லும் பொழுது ஏதோ விஷயம் இருக்குது, நாம அங்க கவனிக்கணும். அப்படித்தான் பார்க்கிறோம். சோ அப்போ நரகம், பைபிள் சொல்லுகிற நரகம் என்னன்னா பாதாளம் தான், குழி தான், அதாவது மறுச்சு போன நிலை. அதனுடைய கிரீக் வேர்டு தான் ஹேடிஸ், புதிய ஏற்பாட்டில் வருது, அப்படியே அங்க இருக்குது பார்க்கும். சோ பைபிள் போதிக்கிற நரகம் மரண நிலை, அதுதான் தேவன் மனுஷனுடைய கீழ்ப்படியாமைக்கு கொடுத்த தண்டனை. சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய், அவ்வளவுதான். அதுதான் சகோதர சகோதரிகள். அப்புறம் எங்கிருந்து வந்துச்சு நரகம், எரி நரக போதனை? எப்படி இன்னைக்கு நம்முடைய ரத்தத்துல ஊறி போன ஒரு உபதேசமா இருக்கு, அதுக்கு அந்த இடத்துல வேற ஒரு தாட் கொண்டு வந்து வைக்க நம்மளால முடியல. நரகம் இப்படி இல்ல சொன்ன ஏன் அதிர்ச்சி வர அளவுக்கு நாம நரகம் பற்றி ஒரு ஒரு எண்ணத்துல இருக்கிறோம்? எப்படி வந்துச்சு அது? எப்படி எரி நரகம், நித்தி நித்தி காலம் அங்க இருக்கும், பற்கடிப்பு, புழு, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இந்த கிளாஸ்ல உங்களுக்கு முழுசும் நாம சொல்லல, ஆனா ஒரு கிளாஸ்ல கிளியரா சொல்லுவோம். ஒரு இருண்ட யுகத்தை இந்த உலகம் காலத்து கடந்து வந்துருக்காங்க, டார்க் ஏஜஸ் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்டரி, மனுஷ வரலாற்றுல இருண்ட யுகம். அந்த இருண்ட யுகத்துல உள்ள நலஞ்சிட்ட ஒரு உபதேசம், கல உபதேசம் தான் நெறி நரகம் பற்றின போதனை. யார் மூலம், எதுக்கு, எப்போ, எப்படி, உங்களுக்கு அந்த கிளாஸ்ல நாம சொல்லுவோம். ஆனா சகோதர சகோதரிகளே, இதுக்கு சில வசனங்களும் ஆதாரமா காண்பிச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம உங்களுக்கு தெளிவா காமிச்சோம், நரகத்துல அக்னி, புழு, அப்புறம் பற்கடிப்பு, அழுகை, இதெல்லாம் எப்படித்தான் வந்துச்சுன்னா பைபிள்ல ஒரே ஒரு பேசேஜ், மார்க் எழுதின சுவிசேஷம், கர்த்தர் இயேசு சீஷர்கள் கிட்ட பேசிட்ட அந்த ஒரே பகுதி. அவர் சொல்றாரு இல்லைங்களா, உங்க கண் உங்களுக்கு இடரல் உண்டாக்கினால், கை இடரல் உண்டாக்கினால், கால் இடரல் உண்டாக்கினால் என்ன பண்ணிடுங்க, பிடுங்கி போட்டுடுங்க, வெட்டி போட்டுடுங்க. ஏன்னா நீங்க அப்போ இந்த ரெண்டு கண்ணு, ரெண்டு கை, ரெண்டு கால் உள்ளவங்களா நரகத்துக்கு போறத காட்டிலும் கெஹன்னா வார்த்தை அந்த அந்த பகுதியில தான் இருக்கு நரகம். வந்து அங்க அவங்களுடைய அக்னி அவியாமலும், அவங்களுடைய புழு சாகாமலும் இருக்கும். ஆனா பாவம் பாருங்க, நம்ம எவ்வளவு தப்பு நம்ம பண்ணிடுக்கிறோம். கர்த்தர் இயேசு பேசின அந்த பாஷை நல்லா புரிஞ்சுக்கணும். அது நேரடியா பேசினதா நினைச்சிட்டு, அப்ப நரகம் நேரடியா அக்னி இருக்குது, நேரடியான புழு இருக்குது, நேரடியா அந்த புழு சாவுறது இல்ல, அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுக்கிறோம். ஒரு வேலை அப்படி நேரடியா எடுக்கிறது நியாயம்னா அந்த பகுதி முழுக்க எடுக்கணும். அந்த பகுதியில் என்னெல்லாம் சொல்றார், கண்ணு கண்ணு இடர் உண்டாக்குன, என்ன பண்ணுங்க நீங்க, கண்ணு என்ன பண்ணிடுங்க, நீங்க என்ன பண்ணிடுங்க, நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க, கம்பல் பண்ண மாட்டேன் நான் வசனத்தில் இருக்கிறதா கேட்கறேன். கண்ணு இடர் உண்டாக்குன, என்ன பண்ணிடுங்க, நீங்க பிடிங்க போடுங்க, நீங்க டைரக்டா எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது எடுக்கணும். கையிடல் உண்டாக்கினா தரிச்சு போடு. நீங்க டைரக்டா அதை புரிஞ்சிட்டீங்கன்னா கை வெட்டணும், நீங்க கால் வெட்டணும். ஆனா அந்த பகுதிகளுக்கு நம்ம அறியாமையே வந்துடுது. ஐயோ, இது கர்த்தர் இயேசு நேரடியா சொல்லி இருக்க மாட்டாரு, ஏன்னா அதெல்லாம் நம்மளால நான் செய்ய முடியாது அப்படின்ட்டு அந்த இடத்துல அது உருவாக பாஷைன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனா கீழே வர அக்னி அது அக்னி, கீழே வர புழு அது புழு. எப்படி இது? ஒரு வசனம் எடுத்தா, ஒரு பாணி எடுத்தா முழுக்க இருக்கணும் அந்த பாணி. சகோதர சகோதரிக்கல பாத்தீங்களா, வசனங்கள் கையாளுறதுல நமக்கு முதிர்ச்சி இல்லாதனால தான் இப்படி ஆயிடுது. சோ அப்ப பார்த்தோம், அது ஒரு அருமையான உண்மை பாஷையில கர்த்தர் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன உபதேசம், தம்முடைய சீஷர்களை ஆக போறவங்களை மனசுல வைக்க வேண்டியது அவர் சொன்னார். நீங்கள் இருளுக்குள்ள இருந்தீங்க, இப்ப வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டுட்டீங்க. இப்ப இந்த வெளிச்சத்துல நடக்கும் போதே உங்க கண்களின் காட்சிகள் உங்களுக்கு இடரலா இருக்கும், உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு இடரலா இருக்கும், உங்களுடைய நடக்கைகள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இடரலா இருக்கும். இந்த வெளிச்சத்துல சத்திய வெளிச்சத்துல நடக்கிறதுக்கு இவைகள் எல்லாம் உங்களுக்கு இடரலாந்தா கட் இட் ஆஃப் சொல்லலாம். அப்படி நீங்க கட் பண்ணாட்டி தான் பாத்தியா கெஹன்னா. எப்போ கர்த்தரேசி சீஷர்களோட அந்த இன்னும் பள்ளத்தாக்கு மேல வழியா நடந்து போயிட்டு இருக்கிறார், நடந்து போயிட்டு இருக்கும் போது சொல்றார், ஒரு வேலை அப்படி எல்லாம் செய்யாட்டி இந்த கெஹன்னால போடுற பொருள் திரும்பியே வரதில்ல. பாத்தியா என்ன ஆயிடும், அது ஒண்ணு அக்னியில் அழிஞ்சிடும், இல்லாட்டி அந்த புழு வந்து அதை அரிச்சிடும். கெஹன்னா கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், முற்றிலுமான அழிவு, அவ்வளவுதான். அது எருசலேம் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு காலத்துல விக்கிர ஆராதனை பண்ணிட்டாங்க, தங்கள் குழந்தைகளை தீக்கு அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த அருவறுப்பு உணர்ந்துட்டு புத்தி வந்துட்டு ச நம்ம தேவனுக்கு விரோதமா இப்படி செஞ்சிட்டோமே சொல்லி பின்னாட்கள் என்ன பண்ணாங்க, அதே பள்ளத்தாக்க குப்பை மேடாக்குனாங்க. இன்ன வரைக்கும் அது ஜெருசலேம்னுடைய குப்பை மேடு. கெஹன்னா, த வேலி ஆஃப் ஹின்னோம், இன்னோம் குமாரருடைய பள்ளத்தாக்கு. அங்க குப்பை இருக்கிறதுனால எப்பயும் அக்னி இருக்கும், அங்க மறிச்சு போன சடலங்கள் தூக்கி வீசப்படுறதுனால எப்பொழுதும் அங்க புழு இருக்கும். அக்னி அழிக்கிறது அக்னி அழிக்கும், புழு அழிக்கிறது புழு அழிக்கும். ஆக மொத்தம் கெஹன்னா முழுமையான அழிவுக்கு அடையாளமா கர்த்தர் இயேசு சொன்னார். நீங்க இந்த பழக்கம் விடாட்டி கெஹன்னால தூக்கி போடுற மாதிரி கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுவீங்க நீங்க. கேர்ஃபுல்லா இருக்கும். சீஷத்துவம், நிறைய பேர் அது கூட பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரதர் சொன்ன பிரதர், இப்ப கிறிஸ்டியன்ஸ் நமக்கு ரொம்ப கெடுபடியா இருக்குது நினைச்சிருக்கிறீங்க. ஆனா அது உண்மைதான். ஆனா அந்த சீஷத்துவத்தினுடைய காரியம் இன்னும் போக போக தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி தேவன் நம்முடைய பலவீனங்களுக்கு எவ்வளவு இரக்கம் காமிக்கிறார், எவ்வளோ இரக்கம் காமிக்கிறார், எவ்வளோ மன்னிப்பு கொடுக்கிறார், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனா சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு இடத்துல தான் அக்னி வருது, புழு வருது, அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்திலயும் வருது. ஆனா ரெண்டுமே நேரடியா எடுத்துக்கொள்ள கூடாது. இது உண்மை பாஷைனா அது வந்து முழுக்க முழுக்க அடையாள பாஷை. ஆனா அதை வச்சுட்டு தான் நரகம் வந்து இப்படிப்பட்ட ஒரு இடம் என்று அங்கு போதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா நம்மளுடைய அன்பே உருவான தேவன் இப்படி உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு நரகம் இல்லைங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியல. வேதம் போதிக்கிற நரகம் மரண நிலையே தவிர நித்திய வேதனை ஸ்தலம் இல்ல அப்படிங்கிற அந்த மாபெரும் சத்தியம் ஏற்றுக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா, நான் சில கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். நம்முடைய தேவனுடைய அன்பு நல்லா நினைச்சு பாருங்க. ஏன்னா அவரு அவர்கள் செய்த அந்த கிரியை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வசன வாசிங்க நீங்க, எரேமியா 32:25 வசனம் படிச்சு தேவனுடைய அன்பு இரக்கம் நீதி புரிஞ்சு அவர் திட்டத்தை தியானிக்கணும். வசன வாசிங்க சிஸ்டர், எரேமியா 32:25
கர்த்தராகிய ஆண்டவரே நகரம் கல்தேயரின் கை.
எரேமியா 32:25 அதானா சிஸ்டர், இஸ்ரேல் ஜனங்கள் மோலேக்கு இன்றைய பள்ளத்தாக்கில் அது இல்லையா, எசேக்கியல் 32:25 இல்லாட்டி நான் வாசிக்கிறேன் பரவாயில்ல நமக்கு டைம் இல்ல. இஸ்ரேல் ஜனங்கள் மோலேக்குக்கென்று இப்பள்ளத்தாக்கில் தங்கள் குழந்தைகளை தீக்கடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் இந்த அருவறுப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதில தோன்றினதும் இல்லை. தேவன் சொல்ற அந்த வார்த்தை, அவர்கள் தோப்பேத் விக்கிரகத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் குழந்தைகளை தீக்கு அடக்கம் பண்ணினாங்க. நம்ம பார்த்தோம் அந்த விஷயத்தை தேவன் மென்ஷன் பண்ணி காமிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த அருவறுப்பை செய்யறதுக்கு நான் அவங்களுக்கு கட்டளையிட்டதும் கிடையாது. அந்த விஷயம் என் இருதயத்தில் என்ன கூட ஆனதில்லை, தோன்றினதும் இல்லை. யோசிங்க நீங்க, ஒரு சில நிமிடங்கள் அந்த குழந்தைகள் அக்னியில போய் சாவாங்க. அந்த ஒரு சில நிமிடங்கள் அக்னியில போய் சாவது தேவன் சொல்றாங்க, ஐயோ நான் அந்த அருவறுப்பு நான் அவங்களுக்கு கட்டளை இடவே இல்லை, அது என் இருதயத்தில் தோன்றினது கூட இல்லை. ஒரு சில நிமிடங்கள் அக்னியில போறது தேவன் சொல்றார், அந்த அந்த செய்கை என் இருதயத்தில் தோன்று கூட இல்லை. அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் என்ன சொல்றோம், நித்திய நித்திய காலம் அக்னியில போட்டு வாதிக்கிறார். எஸ் நாம சிந்திக்கலாம் சகோதர சகோதரிகள். அதே சமயத்தில் மற்ற வசனங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றார், தேவன் சாகரவனுடைய சாவு கூட அவர் விரும்புறது இல்லை, துன்மார்க்கன் மனம் திரும்பி ஜீவிக்கிறது தான் தேவன் விரும்புறார். தேவன் பற்றி பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப தெளிவா இருக்கணும், குருட்டுத்தனமா நம்ம நம்பக்கூடாது சகோதர சகோதரிகள். ஆனா பாருங்க, சாத்தான் ரொம்ப தந்திரமா தேவனை வேற மாதிரி காமிச்சிருக்கிறார். அவர் நரகம் வச்சு நம்மள பயமுறுத்தி அந்த பயத்துல நாம் அவரை அன்பா நேசிக்கணும்னு விரும்புறார். இது விரும்புவாரா தேவன், அப்படி பண்ணுவாரா? நம்ம அவரை பயத்தினாலதான் அன்பு செலுத்தணும் எதிர்பார்ப்பாரா தேவன்? ச்சே, அவசியமே இல்லை. உங்க குழந்தை நீங்க அப்படி பண்ணுவீங்களா? எப்போதும் உங்க குழந்தைய ஒரு டார்ச்சர் கொடுத்து அந்த டார்ச்சருக்கு பயந்து உங்க குழந்தை உங்ககிட்ட அப்பான்ட்டு வரணும் சொல்லுவீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்குமா உங்களுக்கு? அது நம்ம தேவனுக்கு சந்தோஷம் இருக்குமா? பயமுறுத்தி நாம அவர்கிட்ட போய் சேருது. ஏன்னா தேவன் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறோம் நாம் சிந்திக்கணும் சகோதர சகோதரிகள். ஒருவேளை இதுக்கும் கூட உங்க மனசு இல்ல காட்டி நான் கடைசியா ஒரே கேள்வி கேட்கிறேன். நீங்க எல்லாம் பெற்றோர்கள், நமக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க, நம்மளும் அவங்க மேல நேசிக்கிறோம், அவங்களும் பாவம் எல்லாம் செய்யறாங்க. எந்த பெற்றோர் வந்துட்டு குழந்தை பாவம் செஞ்ச உடனே உடனே வீட்டில் பெரிய அடுப்பு சட்டி வச்சு காய்ச்சறீங்க, மகனை வரட்டும் அவன் இன்னைக்கு வீட்டுக்கு, ஃபெயிலா போயிட்டான் இன்னைக்கு விடுறது இல்லை, அவன் இன்னைக்கு இடுப்பு வரைக்கும் என்ன பண்றது, நல்லா கடல் எண்ணெயில போட்டு முக்கிய எடுத்துடலாம். உடனே சிஸ்டர், ஐயோ அதெல்லாம் வேணாங்க, அவனை கூப்பிட்டு வச்சு இந்த சுண்டூரில் மாத்திரம் நறுக்குவோம். எந்த தாய் சொல்றீங்க, எந்த தகப்பன் இந்த மாதிரி பிளான் பண்றீங்க நீங்க? பிரதர் நான் உண்மையான அப்படித்தான் பிரதர் பண்றேன், நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன், நரகம் இருக்கு நான் போயிடுறேன். சகோதர சகோதரிகளே, பாவி மனுஷங்க நாம. தேவன் நம்மை அவருடைய சாயலத்தை சிருஷ்டித்தாரு, ஆனா இன்னைக்கு அந்த சாயல் நம்ம கிட்ட இல்ல. அவருடைய அன்புல ஒரு சொட்டு அன்பு தான் நம்மகிட்ட இருக்கு. நாம நம்ம குழந்தைகளை என்ன பாவம் செஞ்சிட்டாலும் சித்திரவதை பண்றதில்ல. ஒரு அடி அடிச்சுட்டோம்னாலும் ஒரு மணி நேரத்துக்கு மேல நம்மனால தாங்க முடியறதில்ல, நாம போய் அரவணைக்கிறோம், கொஞ்சிறோம், அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறோம். ஒரு சொட்டு அன்பு இருக்கு தேவனுடைய அன்புல நம்ம கிட்ட. நம்ம தேவன் அவருடைய பிள்ளைகள் நம்மள நித்திய நித்திய காலம் விதவிதமான வாதிப்பு செய்வாரா? நீங்க சிந்திங்க. அன்பே உருவான தேவன், அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். நீங்க பாருங்க, கிருபையும் சத்தியமும் அவருக்கு முன்பாக நடந்து போகும். முதல்ல கிருபை இருக்கு அவர்கிட்ட, சத்தியம் இருக்கு, அதெல்லாம் வச்சுட்டு நியாயமா நேர்மையாத்தான் அவர் நியாயம் தீர்ப்பார். சகோதர சகோதரிகளே, இதோடு நான் இந்த நரகம் ரீகேப் நான் முடிக்கிறேன். சோ இது ரொம்ப முக்கியமான உபதேசம், அநேகருக்கு அது அதிர்ச்சியா இருக்கும். ஆனா சத்தியம் சத்தியம், தேவன் பாவத்துக்கு தண்டனை மரணம் தான் கொடுத்திருக்கிறார். அந்த மரண நிலை தான் வேதத்தில் இருக்கிற நரகம். மாறாக நித்திய அக்னி ஸ்தலம், வேதனை ஸ்தலம், அது தேவனுடைய தெய்வீக குணலட்சணங்களோட எங்கேயும் வரதில்லை. ஒருவேளை அப்படி இருந்திருந்துச்சுன்னா தேவன் கூட ரெக்கார்ட் கொடுத்துருக்கணும், நான் ஏதேனும் சிருஷ்டித்தேன், பூமி சிருஷ்டித்தேன், நட்சத்திரங்கள் சிருஷ்டித்தேன், அந்த மூலையில நரகமும் சிருஷ்டித்தேன். எங்கேயாவது இருக்குதா வசனத்துல? மற்ற விஷயங்களுக்கெல்லாம் தேவன் ரெக்கார்ட் கொடுக்கிறாரு, நான் வான மண்டலத்தை சிருஷ்டித்தேன், கடலுக்கு அப்படி பண்ண, இதுக்கு இப்படி பண்ண, எங்கேயாவது சொல்லிட்டு நான் நரகம் கூட பண்ணிருக்கிறேன் சொல்லிருக்கிறாரா? தேடினாலும் கிடைக்காது. ஏன்னா அது இல்ல சகோதர சகோதரிகளே. சோ தேவன் இந்த ஒரு ஆச்சரியமான சத்தியத்துல உங்களை மேன்மேலும் நடத்திருக்கு நம்ம ஜெபிக்கிறோம். சோ இன்றைக்கான பாடத்துக்குள்ள நாம கடந்து செல்லுவோம். சோ இன்றைக்கு நாம நரகத்தை தொடர்ந்து, இது கூட ஒரு ட்ரிப்பு தான், ஆனா இது கொஞ்சம் சந்தோஷமான ட்ரிப்பு. இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் த மிஸ்டரி ஆஃப் த ரிவர் ஜோர்டான், யோர்தான் நதிக்குள்ள அடங்கி இருக்கிற மாபெரும் ரகசியம். இன்றைய நம்முடைய பாடம் சகோதர சகோதரிகளே, வேதத்துல நாம படிக்கிற யோர்தான் நதி பற்றினதாக அங்க இருக்கு. இது என்னது இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் தலைப்பு? யோர்தான் நதி. அதுல என்ன விசேஷம் சகோதர சகோதரிகளே? உங்களுக்கு நல்லா தெரியும், தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரேல், இஸ்ரேல் தேசம் முழுவதும் ஓடுற ஒரு நதின்னு நம்ம சொன்னோம்னா அது இந்த யோர்தான் நதி தான் நாம அங்க சொல்ல முடியும். அது மாத்திரம் இல்ல, இந்த யோர்தான் நதி பைபிள்ல நிறைய இடங்கள்ல நாம படிக்க முடியும். உங்களுக்கு நினைவிற்குதான் நீங்க படிச்சது, யோர்தான் நதி எந்தெந்த சம்பவங்கள்ல எல்லாம் வருது கொஞ்சம் நீங்க ரீகலெக்ட் பண்ணி சொன்னா நல்லா இருக்கும். யோர்தான் எங்க வாசிக்கிறோம் நாம? பழைய ஏற்பாட்டுல. யாத்ராகமம் பிரதர் சொல்ற, நான் ஒரு வசனம் சொல்றேன், ரெண்டு ராஜாக்கள் 5:10 அங்க எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேங்க்யூ பிரதர், ஒரு ஒரு படை தளபதிக்கு கட்டளையிடுறாரு இல்லைங்களா, அந்த படை தளபதி பேர் என்ன? நாகமான். வசன வாசிங் சிஸ்டர், 2 ராஜாக்கள் 5:10.
அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான்.
பாருங்க, அந்த குஷ்டரோகத்துல கஷ்டப்பட்டு இருந்த நாகமான் கிட்ட எலியா இதான் சொல்றார், நீங்க போங்க யோர்தான் நதியில 7 முறை ஸ்நானம் பண்ணுங்க, உங்களுக்கு குஷ்டரோகம் போயிடும், போயிடுச்சு. சோ இங்க முதல்ல நம்ம பாக்குறோம் யோர்தான் நதி அங்க வருது. அதே போல இன்னும் 2 ராஜாக்கள்லயே நாம 2:8, 13, 14 வாசிச்சோம்னா, எலியா மற்றும் எலிசா, சோ அவர்கள் ரெண்டு பேரும் எந்த நதி தான் கடந்து போறாங்க? தங்களுடைய பாதம் தரையில படும் அளவுக்கு யோர்தான் நதியவே கடந்து போறது பாக்குறோம். எப்படி கடந்து போறாங்க? எலியா வந்து என்ன பண்ணிடுறாரு, அந்த சால்வையை முறுக்கி நதி அடிக்க போகுது, யோர்தான் நதி என்ன ஆயிடுது, ரெண்டா பிரிஞ்சிடுது. அப்ப ரெண்டு பேரும் நடந்து போயிடுறாங்க. அந்த பக்கம் போன உடனே சுழல் காற்றுல யார் எடுத்துக்கொள்ளப்பட்டுடுறா? எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டுடுறார். அவருடைய சால்வை கீழே விழுந்த உடனே அந்த சால்வை மறுபடியும் யார் எடுக்கிறா? எலிஷா எடுத்துட்டு அவர் திரும்பி வரும்போது அதே போல அந்த நதி என்ன பண்றார், ரெண்டாக பிரிச்சுட்டு அவர் நடந்து வரார். சோ இந்த இடத்துல பார்க்கும்போது கூட இந்த நதி தான் வருது, அது யோர்தான் அங்க வருது சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் வேற எங்க நாம பாக்குறோம், ரொம்ப முக்கியமான ஒரு இடம், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்துட்டு அந்த அடிமைத்தனத்துல இருந்து 40 வருஷம் வனாந்திரத்துல வழி நடத்தப்பட்டு அவங்களுக்கான வாக்கு தத்த பூமி கானான் தேசம், அதுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னால அவங்க கடைசியா கடக்கிற நதி எதுதான் பாக்குறோம், யோர்தான் நதி தான் என்று பார்க்கிறோம். இது யோசுவால 1:3 அங்க இருக்கு. சோ அவங்களுடைய அந்த வனாந்திர பயணம், அந்த கஷ்டங்களுடைய ஒரு முடிவு மாதிரி எது இருக்குதுன்னா, அந்த யோர்தான் நதியை அவங்க கடந்து கானான் தேசத்துல கால் வைக்கிறது இருக்குது. சோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பழைய ஏற்பாட்டுல சகோதர சகோதரிகளே, தேவன் அநேக விஷயங்களை அவருடைய ஜனங்களுக்கு மத்தியில செய்யறார். ஆனா அப்படி செய்யும் பொழுது அந்த நிகழ்வுகளோட, அந்த சம்பவங்களோட, அந்த ஈவென்ட்ஸோட யோர்தான் நதி அடிக்கடி வர்றது நம்ம அங்க பார்க்கோம். புதிய ஏற்பாட்டுல ஒரு முக்கியத்துவம் சொல்லுங்க, யோர்தான் நதி. கரெக்ட், நம்முடைய அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசு 30 வயது நிரம்பினவரா யோவான் ஸ்நானகன் கிட்ட ஞான ஸ்நானம் எடுத்தது கூட இந்த நதி தான், யோர்தான் நதி தான். இது மத்தேயு 3:13 வாசிங் சிஸ்டர்.
அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார்.
சோ அப்போ சகோதர சகோதரிகளே, சோ வேதத்துல யோர்தான் நதி இவ்வளோ இடங்கள்ல அங்க வருவதை பார்க்கிறோம். தேவனுடைய அற்புதங்களோட ரொம்ப சம்பந்தப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். கர்த்தர் இயேசுவுடைய ஞான ஸ்நானம் கூட அதே நதியில எடுக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் போது யோர்தான் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நதியா பைபிள்ல இருக்கணும்? அது வெறும் நதி தானா, இல்ல அந்த யோர்தான் நதியில நாம் கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஏதாவது விசேஷமான சத்தியம் தேவன் வச்சிருக்கிறாரா? அதுதான் நம்ம கேள்வி. ஜஸ்ட் சும்மா நாம அப்படி கேட்கறோம், அவ்வளவுதான். ஏன்னா ஜோர்தான் 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 இவ்வளோ ஜோர்தான் வரும்போது சும்மா செஞ்சிருப்பாங்களா தேவன்? இல்ல அந்த யோர்தான் நதிக்கு ஏதாவது விசேஷம் இருக்கணுமா? அந்த யோர்தான் நதியில கூட நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு பொக்கிஷமான சத்தியங்கள் தேவன் வச்சிருக்கிறாமா, வச்சிருக்கலாமோ? அதுதான் நம்ம கேட்கிறோம். அப்படி கேள்வி கேட்டு யோர்தான் பற்றி நம்ம படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு. கண்டிப்பா நமக்கு ஒரு அருமையான பாடம் அந்த யோர்தான் நதியில அங்க தேவன் அடையாளமா வச்சிருக்கிறார். யோர்தான் நதி ஒரு அருமையான அடையாளம் தேவன் வச்சிருக்கிறார். எதுக்கு நம்ம இன்றைய பாடத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா யோர்தான் நதி தேவன் வச்சிருக்கிற அருமையான அடையாளம். சோ அது நம்ம என்ன ஸ்பிரிச்சுவலா பாக்குறதுக்கு முன்னாடி லிட்ரலா யோர்தான் நதி பற்றி சில செய்திகள் சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. யோர்தான் நதி எங்கே உருவாகுது, எப்படி அது உருவாகுது என்று பார்க்கும் போது ஜெனரலா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. பொதுவாகவே சகோதர சகோதரிகளே, நதிகள் எல்லாம் எங்க தான் ஸ்டார்ட் ஆகும்? எங்கீங்க? நன்றி, தேங்க்யூ. மலையில இல்லைங்களா? கரெக்ட், மலையில தான், மலைகள்ல தான் அது ஸ்டார்ட் ஆகணும். அது அப்படியே யோர்தானுக்கும் ரொம்ப அருமையா பொருந்தது. ஆனா யோர்தான் நதி எந்த மலையில இருந்து உருவாகுது என்று பார்க்கும் போது அந்த மலை பேரு மவுண்ட் ஹெர்மோன். தமிழ்ல எர்மோன் மலை, எர்மோன் மலை. இது லெபனான் தேசத்துல இருக்குது இந்த மலை. இந்த மலை பற்றி கூட நாம சில விஷயங்கள் சொல்லணும். இது இதனுடைய விசேஷம் என்னன்னா, நீங்க பிக்சர்ல நீங்க பாக்குறீங்க, இதுதான் ஹெர்மோன் மலை. இந்த மலை கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 9230 அடி உயரத்தில் இருக்கு. 9230 feet அபவ் மீன் சி லெவல். இதுதான் அந்த மலையினுடைய உயரம். நினைச்சு பாருங்க, அதாவது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 9230 அடி உயரத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கணும். அதான் பிக்சர்ல பாருங்க, உங்களுக்கு அங்க தெரியுது. ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப அழகா பிரம்மாண்டமா கம்பீரமா இருக்கிற ஒரு மலை தான் ஹெர்மோன் மலை. இந்த மலையில தான் இந்த யோர்தான் நதியினுடைய துவக்கம் வந்துட்டு அங்க இருக்கு சகோதர சகோதரிகளே. சோ அங்க இது எப்படி உருவாகுது யோர்தான் பாருங்க. நீங்க பாக்குறது அந்த ஹெர்மோன் மலை கீழே இங்கிருந்தே ஆரம்பிக்குது, மேலதான் உங்களுக்கு நல்லா முழுக்க முழுக்க பனி மூடி இருக்கிறது அங்க தெரியுது இல்லைங்களா. சோ இந்த எர்மோன் மலையில யோர்தான் நதி எப்படி உருவாகுதுன்னா, பொதுவா எல்லா நதிகளுமே மலை மேல மழை பெய்யும். அப்படி அந்த மழை பெய்யும் போதுதான் அது தண்ணீரா பெருக்கெடுத்து ஆறா மாறும். ஆனா இந்த விஷயத்துல யோர்தான் விஷயத்துல நேரடியான மழை தண்ணீர் மூலம் உருவாகிறது இல்ல. எப்படி உருவாகுதுன்னா, யோர்தான் நதி இந்த மலை மேல பெய்திருக்கிற அந்த பனி இருக்குது பாருங்க, இந்த பனிகள் என்ன ஆகுதுன்னா உருகுது. பனி உருகி ஒரு நாலு முக்கியமான நீரோடைகளா மாறுது. நாலு ஸ்ட்ரீம்ஸ், நாலு ஸ்ட்ரீம்ஸ் இதெல்லாம் கிளியரா இருக்குது யோர்தான் பத்தி. நாலு நீரோடைகள் உருவாகி அதெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து சேருது, சங்கமிக்குது. அது கூட மலை மேலேயே தான் இருக்குது. அந்த அந்த நாலு நீரோடைகள் வந்து சேர்ற இடம் வந்துட்டு என்னன்னா, அது ஒரு லேக், அது ஒரு ஏரி. அந்த ஏரி பேர் என்னன்னா லேக் ஹூலா அல்லது லேக் மெரோம். அதாவது ஹூலா ஏரி அல்லது மெரோம் ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரி உருவாகு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த எர்மோன் மலையில பனி பெய்து அந்த பனி தண்ணியா உருக்கி வரும்போது நான்கு நீரோடைகள் உருவாகி அந்த நான்கு நீரோடைகள் ஒரு இடத்துல சேர்ந்து லேக் ஹூலா உருவாகுது. அந்த லேக் பத்தி அந்த ஏரி பற்றி கூட சொல்லணும்னா அது கூட ரொம்ப ஆச்சரியம். நேரடியா பனியிலிருந்து அந்த தண்ணி வந்து அந்த ஏரி உருவாயிருக்கிறதுனால அந்த தண்ணி எப்படி இருக்குதுன்னா அங்க ரொம்ப தெல்ல தெளிவா கிறிஸ்டல் கிளியரா இருக்குதுன்னு நாம சொல்லலாம். அது மாத்திரமில்ல, அந்த ஏரி அமைஞ்சிருக்கிற இடம் ரொம்ப மன ரம்யமான இடம். அது கூட மெரோம் அந்த மன்னிக்கணும் ஹெர்மோன் மலை மேலேயே தான் இருக்குது அந்த ஏரி. மலை மேலேயே தான் அந்த ஏரி இருக்குது பாக்குறோம். சோ ரொம்ப சுத்தமான தண்ணி, ரொம்ப குளிர்ந்த ஒரு சூழ்நிலை, சீதோஷண சூழ்நிலை, மனசுக்கு ரம்யமான இடம், மரம் செடி கொடிகள் எல்லாம் அழகாக இருக்கிற இடம் தான் இந்த லேக் ஹூலா என்று நம்ம அங்க பார்க்கிறோம். ஆனா என்ன ஆச்சரியம், அது கூட கடல் மட்டத்துக்கு மேல அந்த மலை மேல சிச்சுவேட் ஆயிடுக்குது. நெக்ஸ்ட் இது என்ன ஆகுதுன்னா பாருங்க, பனி உருகி நாலு நீரோடைகள் வந்து ஒரு இடத்துல லேக் ஹூலா உருவாகுது. இந்த லேக் ஹூலால இருந்து தண்ணி வெளியே வந்த உடனே என்ன நடக்குது பார்க்கணும்னா ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி அது கீழே விழுகுது. அந்த ஏரியை விட்டு தண்ணி வெளியே வந்த உடனே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியா அந்த எர்மோன் மலை மேல இருந்து அது கீழே விழுகுது. அப்படி கீழே விழுகும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஏரியில ரொம்ப சுத்தமா தெல்ல தெளிவா இருந்த அந்த தண்ணி அந்த ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப உயரமான இடத்துல இருந்து கீழே விழுந்து அது ஆறாக ஓடும் போது நல்லா என்ன ஆயிடுதுன்னா நல்ல சகதி உருவாயிடுது. அந்த தண்ணி வந்து முழுக்க முழுக்க கண்டாமினேட் ஆயிடுது. அப்படின்னா அது முழுக்க முழுக்க மண்ணு தூசி சேரு இதோட ஆயிட்டு இப்ப அந்த தண்ணி எப்படி கிளம்புது அப்படின்னு பாக்குறோம்னா, அந்த நீர்வீழ்ச்சியா விழுந்ததுக்கு அப்புறம் அது எப்படி கிளம்புதுன்னா முழுக்க முழுக்க கலக்கப்பட்டுட்ட தண்ணியாக அது வரும். முன்னாடி அங்க ஏரியில இருந்த அந்த கிளியர்னஸ் அதுல இல்ல, அங்க தெளிவா இருந்தது போல இல்லாம நல்ல கலங்கின நீராக அது ஒரு நதியாக உருவெடுக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இப்படி கொஞ்சம் தூரம் அது ஓடுது, அந்த நதி ஓடிட்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு கடலுக்கு வந்து சேருது. அந்த கடலுக்கு பேர் சொல்ல முடியுங்களா உங்களுக்கு? பைபிள்ல இருக்கு. கர்த்தர் இயேசு கூட நிறைய அற்புதங்கள் அது பக்கத்துல செஞ்சிருக்கிறார். கரெக்ட், திபெரியா கடல் கடல்ல இல்லாட்டி வேற என்ன சொல்லலாம், அதுக்கே இன்னொரு பேர் இருக்குதே, கலிலேயா கடல். சோ இந்த கடல்ல வந்துட்டு அந்த தண்ணி எல்லாம் வந்து அங்க சேரும். ஆக்சுவலா அது வந்து கடல் நம்ம சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய ஏரி. ஆனா சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன கொடுத்துடுறாங்கன்னா அது கலிலி, தி சீ ஆஃப் கலிலி சொல்லிடுறாங்க. ஏன்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா நாலு பக்கமும் எல்லை இருக்குது. ஒரு கடலுக்கு என்ன இருக்காது, எல்லை இருக்காது, கஷ்டம் முழுக்க சொல்ல முடியாது நாலு பக்கமும், பட் இதுக்கு அங்க இருக்குது. சோ அப்போ பாருங்க இங்கதான் அந்த நதி அப்படியே வந்து 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 கலிலேய கடல்ல அங்க கலக்கிறதுனுடைய ஏரியல் வியூ நம்ம அங்க எடுத்துடுக்கிற போட்டோஸ். சோ இதெல்லாம் உங்களுக்கு நெட்டிலேயே அங்க கிடைக்கும். சோ இது ஜோர்டான் நதி அப்படியே ஓடி ஓடி வந்துட்டு அந்த கலிலேய கடல்ல அங்க கலக்குது. சோ இந்த கலிலேய கடல்ல வந்து அந்த தண்ணி சேரும் போது சில விஷயங்கள் நடக்குது. அது ரொம்ப கலங்கின நீரா வந்து கலிலேய கடல்ல சேர்ந்துட்டு இப்ப கலிலேய கடலுடைய இன்னொரு முனையிலிருந்து மறுபடியும் அது யோர்தான் நதியா அது கிளம்பும் போது தண்ணி இப்ப எப்படி இருக்குதுன்னா ஓரளவுக்கு சுத்தமா இருக்கு. முன்ன காட்டில ரொம்ப மோசமா இல்ல பாருங்க. அது ஹூலா ஏரியில ரொம்ப சுத்தமா இருந்துச்சு, ஆனா அது உடனே ஒரு நீர்வீழ்ச்சியா விழுந்து நதியா கிளம்பும் போது முற்றிலும் கலங்கின நீர் ஆயிடுது. அப்படி கலங்கின நீராவே வந்து கலிலேய கடல்ல கலகுது. கடந்துட்டு அந்த கடலினுடைய இன்னொரு முனையில இருந்துட்டு மறுபடியும் நதியா கிளம்பும் போது என்ன ஆயிடுதுன்னா அந்த கலங்கின நீர் கலிலேய கடல்ல ஓரளவுக்கு தெளிவடைஞ்சிட்டு இப்ப அந்த நதி மறுபடியும் கலிலேய கடல்ல இருந்து கிளம்பும் போது ஓரளவுக்கு சுத்தமான தண்ணியாக அது கிளம்பி போறது பாக்குறோம். நெக்ஸ்ட் பிக்சர் போங்க. பாருங்க இதுதான் இஸ்ரேலினுடைய மேப் உங்களுக்கு. சோ இந்த பக்கம் ப்ளூவா இருக்கிறது மத்திய தரைக்கடல் மெடிட்டேரியன் சி, சோ மேல லெபனான், அந்த ஒரு மாதிரி மஞ்ச கலரா இருக்கிறது எல்லாம் ஹெர்மோன் மலை. பாருங்க அப்படியே அங்கிருந்து வந்துட்டு பாருங்க இங்க ப்ளூவா இருக்கிறது வந்துட்டு இதுதான் கலிலேய கடல். சோ அங்க சேர்ந்துட்டு அந்த கடல்ல இருந்து மறுபடியும் அந்த யோர்தான் நதி வெளியே கிளம்பும் போதுதான் நம்ம சொல்றோம் ஓரளவுக்கு சுத்தமாக அது கிளம்புது. ஆனா அப்படி கிளம்பும் போது கிட்டத்தட்ட அது எவ்வளவு தூரம் பயணிக்குதுன்னா 55 மைலுக்கு அது நதியாகவே ஓடுது, இஸ்ரேல் தேசம் முழுக்க ஓடுது. ஆனா அது ஓட்டம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அது நேர போல அதனுடைய பாதை ஒரே வளைவு 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 பெண்ட், நிறைய பெண்ட், நிறைய கர்வ்ஸ் எடுக்குது. பாருங்க நெக்ஸ்ட் பிக்சர்ல பாருங்க அந்த ஜோர்தான் நதி எப்படி எல்லாம் வளைஞ்சு 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 இப்படி இருந்தால் எவ்வளவு மைல் போகுதுன்னா 55 மைலுக்கு அது வளைஞ்சு 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 அது போயிட்டு கடைசியா அந்த நதி எங்க போய் சேருது என்று பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே பாருங்க த டெட் சி, சவக்கடல், அல்லது என்ன சொல்லலாம் தமிழ் இன்னொரு பேர் அதுக்கு, சவக்கடலுக்கு இன்னொரு பேர் என்ன, உப்பு கடல். சோ அந்த டெட் சீல வந்துட்டு அது கடைசியா அங்க கடந்துருந்து பாக்குறோம். இந்த சவக்கடலோட அந்த யோர்தான் நதி வந்து முடிவடைஞ்சிடுது. ஆனா என்ன ஆச்சரியம், இந்த சவக்கடல் அது ஒரு விசேஷம் பாருங்க. இது சவக்கடல் எவ்வளவு ஆழத்தில் இருக்குன்னா 1300 அடி கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது இந்த சவக்கடல். புரியுதுங்களா நான் சொல்றது, மீன் சீ லெவல்ல இருந்து 1300 feet பிலோல இருக்குது இந்த சவக்கடல். என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா, இந்த நதி ஸ்டார்ட் பண்றது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, எங்க ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா, கிட்டத்தட்ட கடல் மட்டத்துக்கு மேல 9000 அடி மேல ஹெர்மோன் மலையில உருவாச்சு. ஆனா அது கடைசியா போய் செட்டில் ஆகிற இடம் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்தில இருந்து 1300 அடி கீழே ஆழத்தில் இருக்கிற ஒரு சவக்கடலுக்குள்ள போய் அங்க சேருது. இன்னும் என்ன ஆச்சரியம்னா இந்த சவக்கடல் பத்தி ஒரு நாளைக்கு என்ன கணக்கு சொல்றாங்கன்னா இந்த சவக்கடலுக்குள்ள கிட்டத்தட்ட 60 லட்சம் டன் தண்ணி ஒரு நாளைக்கு இந்த சவக்கடலுக்கு உள்ள வருது. ஒரு ஒரு நாள் எடுத்தோம்னா 60 லட்சம் டன் தண்ணி அந்த சவக்கடலுக்கு வருது. ஆனா என்ன ஆச்சரியம், அந்த சவக்கடல் இருந்து தண்ணி எங்கேயுமே வெளியே போறது இல்ல, ஒரு அவுட்லெட் கிடையாது. நம்ம சொன்ன இல்லைங்களா முதல்ல கலிலேய கடலுக்கு வருது, ஆனா கலிலேய கடல் என்ன ஆகுது மறுபடியும் அது நதியாக கிளம்பி போகுது, போயிட்டே இருந்துட்டு சவக்கடலுக்குள்ள வந்து சேருது. அந்த சவக்கடலுக்கு இந்த யோர்தான் நதி ஒரு நாளைக்கு 60 லட்சம் டன் தண்ணி கொண்டு வந்து சேர்க்குது. இந்த சவக்கடல்ல இருந்து தண்ணி வேற எங்கேயும் வெளியே போறது இல்ல, அவுட்லெட் இல்லவே இல்ல. ஆனா என்ன ஆச்சரியம்னா ஒரு போதும் இந்த சவக்கடல் நிரம்பி வழிஞ்சதா நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த தண்ணி எவ்வளோ தண்ணி உள்ள போனாலும் அது என்ன ஆகுறதுன்னே தெரியுதில்ல, அது உருவானனாலிருந்து தண்ணி போயிட்டே இருக்குது, அந்த கடல் அப்படியே இருக்குது, அந்த கடல்ல இருந்து வேற எங்கேயும் தண்ணியும் அங்க போறல. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்ம அங்க பாருங்க சகோதர சகோதரிகள், மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். டெட் சீனுடைய ஏன் அதுக்கு பேர் வந்து டெட் சி, சவக்கடல் ஏன் பேர் சொல்லிடுக்கிறாங்க அதுக்கு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு, அதனுடைய அந்த சால்டினஸ், சால்ட்னுடைய டென்சிட்டி ரொம்ப அதிகம், உப்புத்தன்மை ரொம்ப அதிகம். அதனால எந்த ஜீவராசிகளும் அதுல வாழ்வதற்கு அந்த தண்ணி ஏற்ற தண்ணியே கிடையாது. சோ ஜீவராசிகளே இல்லாத ஒரு கடல், ரொம்ப ஆச்சரியம். சோ அதனால தான் தேர் இஸ் நோ லைஃப், சோ இட் இஸ் கால்ட் அஸ் டெட் சி பாத்தீங்களா. சோ அப்போ இந்த சவக்கடலோட இந்த யோர்தான் நதி வந்து அங்க முடிவடையுது சகோதர சகோதரிகள். இதுதான் யோர்தான் நதி பத்தி சும்மா ஜியோகிராபிக்கல் ஃபேக்ட்ஸ். அந்த புவியியல் ரீதியா யோர்தான் நதி பத்தி நாம் தெரிஞ்சுக்கணும்னா இதுதான் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். மறுபடியும் நான் சொல்றேன், அது ஆரம்பிக்குது எர்மோன் மலை மீது. அந்த மலை உயரமான கம்பீரமான மலை, அந்த மலை மீது பெய்கிற பனிப்பொழிவு தண்ணீரை 4 நீரோடைகளா உருவாகி லேக் ஹூலா உருவாகுது, ஹூலா ஏரி. ரொம்ப சுத்தமான தண்ணி இருக்கிற ஒரு அருமையான இடம் தான் அந்த ஹூலா ஏரி. அந்த ஏரியிலிருந்து தண்ணி வெளியே வந்த உடனே ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியா கீழே விழுகும் போது அது சகதி மண்ணு எல்லாத்தையும் தன்னோட சேர்த்துக்கொண்டு ரொம்ப கலங்கின நீரா தன் பயணத்தை ஆரம்பிக்குது. அப்படி பயணத்தை ஆரம்பிச்சு அது எங்க வந்து சேருதுன்னா கலிலேய கடலுக்கு வந்து அங்க சேருது. கலிலேய கடல் அது கிரேட் மாஸ் ஆஃப் வாட்டர், அது ஒரு பெரிய நீர்நிலை, ரொம்ப பெரிய நீர்நிலை. ஒரு ஏரியா இருந்தாலும் கடல்னு சொல்ற அளவுக்கு பெருசா இருக்குன்னா பாருங்க. சோ அப்ப அந்த தண்ணி கலிலேய கடல்ல வந்து சேர்ந்துட்டு அங்க இருந்து வெளியே கிளம்பும் போது ஓரளவுக்கு சுத்தமான தண்ணியா அது கிளம்பு, நதியாக அது கிளம்பி கிட்டத்தட்ட 55 மைல் தூரத்துக்கு வளைஞ்சு 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 இஸ்ரேல் தேசம் முழுக்க அது பயணம் செஞ்சுட்டு கடைசியா எங்க போய் முடிவடையுதுன்னா இந்த சவக்கடல்ல போயிட்டு அங்க முடிவடையுது. இந்த சவக்கடல் ரொம்ப வித்தியாசம், அது கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப ஆழத்துல இருக்கிற இடம். இந்த யோர்தான் நதி ஆரம்பிச்சது கடல் மட்டத்துக்கு மேல ரொம்ப உயரத்துல, ஆனா அது போய் முடியறது கடல் மட்டத்துக்கு ரொம்ப கீழே அங்க போய் முடியுது. அதனுடைய பயணத்துல இடையில இந்த மாதிரி லேக் கூலாவாகுது, கலங்கின நீராகுது, கலிலேயாவில் கொஞ்சம் சுத்தமாவது, மறுபடியும் வளைஞ்சு வளைஞ்சு போகுது, கடைசியா அந்த சவக்கடலுக்குள்ள போய் அங்க விழுந்துடுது. சகோதர சகோதரி, சோ இந்த நதி தான் பைபிள்ல நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். தேவன் நிறைய விஷயங்கள் அந்த நதியில அற்புதங்கள் அங்க செய்யறார். பைபிள்ல ரொம்ப முக்கியமான ஒரு நதியா இந்த ஜோர்டான் வரும்போது நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த நதி வெறுமனே ஒரு நதி தானா அல்லது வேதத்துல இவ்வளோ இடத்துல வந்திருக்கும் போது தேவன் விசேஷமா இந்த நதிய நமக்காக ஏதாவது விதத்துல பயன்படுத்தி இருப்பாரா என்று நாம் யோசிச்சு அதனுடைய துவக்கம், அதனுடைய பயணம், அதனுடைய முடிவு இதையெல்லாம் வச்சு நம்ம மெடிடேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய சத்தியம் நமக்கு கிடைக்குது. சகோதர சகோதரிகளே, இந்த யோர்தான் நதியில தேவன் எந்த விஷயத்தை வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது மனுக்குலம் எப்படி தோன்றினாங்க, அவங்க எப்படி விழுந்து போனாங்க, முதலாம் உலகம் மற்றும் இரண்டாம் உலகத்துல அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இரண்டாம் உலகத்தோடு இந்த மனுக்குலத்தினுடைய வாழ்க்கை எப்படி முடிவுக்கு வருது என்று சொல்லி முதலாம் உலகம் மற்றும் இரண்டாம் உலகத்துல மனுக்குலத்தினுடைய வாழ்க்கை அருமையாக சித்தரிக்கிற ஒரு அடையாளமா தேவன் இந்த யோர்தான் நதிய வேதத்துல அங்க வச்சிருக்கிறார். ஒரு அருமையான அடையாளமா இந்த யோர்தான் நதி இருக்குது. அதாவது முதல் இரண்டு உலகத்துல மனுஷங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த விஷயங்களை எல்லாம் யோர்தான் நதியில நம்ம பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம அந்த யோர்தான் நதியினுடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங்க்கு நாம போவோம். எப்படி இந்த யோர்தான் நதி மனுக்குலத்தினுடைய முதலாம் மற்றும் இரண்டாம் உலக சரித்திரத்தை இது காண்பிக்குது, நம்ம இப்போ போய் பார்க்கலாம். பாருங்க, இப்ப முதல்ல அந்த நதி உருவாகிற மலை எர்மோன் மலை, எர்மோன் பர்வதம், இது எதற்கு அடையாளமா இருக்கு, அதனுடைய கிராண்டியூர் மெஜஸ்டி, அதனுடைய கம்பீரமான தோற்றம், அதனுடைய உயர்ந்த அதனுடைய உயரமான அந்த தோற்றமே, இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அந்த மலை அருமையான ஒரு அடையாளம். அது யாரையே குறிக்குது என்று பார்க்கும் போது வசனம் வாசிங்க, ஏசாயா 57:15 வசனம்.
நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறது.
பாருங்க, நித்திய நித்திய வாசியும் அப்புறம்
பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர்.
தேவன் பற்றி பேசுற இந்த வசனத்துல தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் சொல்லும் போது இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு. நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு KJV-ல. For thus said the high and lofty one that inhabited eternity. High and lofty one. தேவன் பற்றி சொல்லும் போது உன்னதத்துல உயர்ந்த ஸ்தலத்துல வாசம் செய்கிறவர். இந்த உயரமான இந்த எர்மோன் மலை அதனுடைய பிரமிக்கத்தக்க அழகு பிரம்மாண்டம் நம்ம பார்க்கும் போது இந்த மலை எதற்கே அடையாளமா இருக்குன்னா நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனை குறிக்கிற ஒரு அடையாளமாக இது இருக்கு. சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய தேவன் அவர் நித்திய வாசி, உயர்ந்த ஸ்தலத்துல வாசம் செய்கிறவர். இந்த உயர்ந்த மலை அதனுடைய தன்மையை பார்க்கும் போது அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த மலை வந்து ஒரு சின்ன அடையாளமா இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். சோ இந்த எர்மோன் மலை தேவனையே குறிக்கிற ஒரு மலையாக அங்க இருக்கு. பாருங்க, இப்ப இந்த யோர்தான் நதி இந்த மலையில தான் உருவாது. ஆனா எப்படி உருவாகுதுன்னா அந்த மலையில பெய்யற பனிப்பொழிவு டியூ. அந்த பனிப்பொழிவு அந்த பனி எதுக்கு அடையாளம், எதுக்கு அடையாளமா இருக்கலாம், நீங்க கொஞ்சம் கஸ் பண்ணணும் இந்த கிளாஸ் முழுக்கும். இது அந்த அந்த நிழல் பார்க்கிறோம் அதனுடைய ஒரு நிஜமான பொருள் நீங்க கண்டிப்பா சொல்லலாம். அந்த மலை தேவனுக்கு ஒரு அடையாளமா இருக்குது. இப்ப அந்த மலையில பெய்யற அந்த பனி, அந்த பனியிலிருந்து தான் உருவாகுது இந்த யோர்தான் நதி. இப்ப இந்த பனி எதற்கு அடையாளமா இருக்கும் சொல்லுங்க. ஹோலினஸ், பரிசுத்தம். சகோதரர் சொல்றார் தேங்க்யூ, அன் எக்ஸாக்டா சொல்ல முடியாது, வேற கிட்டத்தட்ட வந்திருக்கிறீங்க. அன்பு, தேங்க்யூ என சொல்ல முடியாது. வசனம் இருக்கு, வசனம் படிச்சிருந்தீங்கன்னா டக்கு ஞாபகம் வரும். வசனம் வாசிங்க, சங்கீதம் 133:2-3 வசனம். இந்த எர்மோன் மலை மேல இருக்கிற இந்த பனிய இந்த வசனத்துல தாவீது வேற ஒரு விஷயத்துக்கு ஒப்பிட்டு பேசுறார், கம்பேர் பண்ணி பேசுறார். அந்த வேறொரு விஷயத்தினுடைய அர்த்தம் என்னவோ அந்த அர்த்தம் தான் இந்த எர்மோனுடைய பணிக்கும் வருது. இப்ப வாசிங்க வசனம்,
அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாயிருக்கிறது.
பாத்தீங்களா, அந்த எர்மோன் மேல விழுகிற பனி எதுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரீங்க இந்த வசனத்துல. எதுக்கு ஒப்பா இருக்குது? ஆரோனுடைய சிரசின் மேல ஊற்றப்பட்டு அவனுடைய தடை வழியா வளிஞ்சு அவனுடைய அங்கில எல்லாம் போகிற நல்ல தைலம். ஆரோன் உங்களுக்கு தெரியும் யார் அவர்? ஆரோன் யார்? பிரதான ஆசாரியன். அவங்களை அபிஷேகம் பண்றது இருக்குது, அந்த தைலம் என்ன எண்ணெயில அபிஷேகம் பண்ணுவாங்க, பண்ணும் போதுதான் இங்க நடக்குது. அந்த நல்ல தைலம் ஆரோன் தலையில ஊற்றப்பட்டு தாடியில ஒழுகி அங்கில எல்லாம் ஒழுகி அப்படியே போறோம். அந்த நல்ல தைலத்துக்கு எது ஒப்பா இருக்குது? இந்த எர்மோன் மலை மீது பெய்கிற பனி ஒப்பா இருக்குன்னா அந்த தைலம் இஸ் ஈக்குவல் டு எர்மோன் பனி. ஆனா அந்த தைலம் எதுக்கு அடையாளமா இருக்குது? பைபிள்ல தைலம் அல்லது ஆயில் எண்ணெய் பைபிள் எதுக்கு அடையாளம்? என்னது? பரிசுத்த ஆவி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், பரிசுத்த ஆவி பைபிள்ல எண்ணெய் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். அப்போ அந்த எண்ணெய் போல என்னை போல எது இருக்குது? இந்த எர்மோன் பணி இருக்குது. சொல்லும் போது எர்மோன் பணி எது அடையாளமா சொல்றாரு? அவரு தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு அங்க அடையாளமாக இருக்குது சொல்றாரு சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த மலை குறிக்குது நம்முடைய தேவன், அந்த மலை மீது பொழிகிற அந்த பணி குறிக்குது நம்முடைய தேவன் இடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவி. இப்போ இந்த பணி தான் உருகி நான்கு ஸ்ட்ரீம், அதாவது நான்கு நீரோடைகளா உருவாகிட்டு அது வந்து அந்த லேக் ஹூலா ஃபார்ம் ஆகுது, அந்த ஹூலா ஏரி உருவாகுது. பாருங்க அந்த பனி எவ்வளவு நீரோடைகளா வருது பார்க்கிறோம். எர்மோன் மலையில நான்கு நீரோடைகள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஆனா இன்னைக்கு சொல்ல மாட்டோம். இது என்னது இந்த நான்கு நீரோடைகள்? நான்கு நீரோடைகள் எதுக்கு அடையாளமா இருக்கலாம் பாருங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா கிளாஸ். பைபிள்ல சில விஷயங்கள் அடையாளமா இருக்கும், ஆனா அந்த அடையாளங்களுடைய ஆவிக்குரிய விளக்கம் எப்படி நாம கண்டுபிடிக்கிறது இந்த சப்ஜெக்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதே போல ஒன்னு எடுத்தோம் முன்னால, பழைய ஏற்பாட்டின் முக்கியத்துவம், அதுல நிழல் பொருள் எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சு, இங்க ஒரு அடையாளம் அதனுடைய ஆவிக்குரிய பொருள் கண்டுபிடிக்கலாம். சோ இந்த நான்கு ஃபோர் கிங்டம்ஸ், நீங்க போயிட்டீங்க எட்டாவது பாடத்துக்கு இல்லையா, அது அங்க பொருத்தி பாத்தீங்கன்னா கரெக்டா வரணும். சும்மா ஃபோருங்கிறதுனால கிங்டம்ஸ் கூட எவ்வளவு தான் எடுத்தாங்க, ஃபோர் அந்த மேட்ச் வரதா பத்தாது, அந்த அடையாளம் அங்க பொருந்தும். சோ இங்க பாருங்க அந்த மலை யாரு குறிக்குது? பிதாவாகிய தேவன் அடையாளமா இருக்கு. அந்த பனி எது அடையாளமா இருக்கு? தேவனுடைய பரிசுத்த ஆவி அடையாளமா இருக்கு. இந்த நான்கு நீரோடைகள் கூட எங்க தான் இருக்குது? அந்த மலை மேலேயே இருக்கிறதுனால அப்ப அந்த நீரோடைகள் எதோடு சம்பந்தப்பட்டிருக்குது? அந்த மலையோடைய சம்பந்தப்பட்டிருக்கனால ஒன்னு சொல்லலாம், இந்த நான்கு விஷயங்களும் யார் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கணும்? தேவன் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கணும். ஆமா, இந்த நான்குமே, நான்கு நீரோடைகள் தேவன் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு சுருக்கமா தான் நான் சொல்ல முடியும், அது இன்னொரு கிளாஸ்ல வெளிப்படுத்தின நான்காம் அதிகாரம் வச்சு நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். அது தேவனிடத்துல காணக்கூடிய அவருடைய குணலட்சணங்கள், ஒரு நான்கு பிரதானமான குணலட்சணங்கள் தேவன் உடையவரா இருக்கிறார். Four character attributes of God. Bible clear devan pathi pesum pode anga irukku naangu pradhanamana gunalakshanangal avarkulla irukku anda gunalakshanangalukku inda naangu nirodaigal adu arumiyana or adayalamaga irukku endru paakkrom innikku inda point ivula than ini varakkudiya class la ungalku adu sollom ana sagodara sagathrigale inda interest ah irukingala illaya ungalku class நான்கு நீரோடைகள் மூலம் தண்ணி வந்துட்டு என்ன உருவாகுது பார்க்கிறோம், என்ன உருவாகுது? ஹூலா ஏரி அங்க உருவாகு. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமான சூழல் அந்த ஹூலா ஏரி. தண்ணி ரொம்ப தெள்ள தெளிவான தண்ணி, ரொம்ப குளிர்ந்த தண்ணி இருக்கிற இந்த ஹூலா ஏரி உருவாகுது. அது மாத்திரம் இல்ல, இந்த ஹூலா ஏரி எங்க இருக்குன்னா இதுவும் கடல் மட்டத்துக்கு மேல அந்த எர்மோன் மலையிலேயே இருக்குது. அதுதான் முக்கியம், கடல் மட்டத்துக்கு மேல இருக்குது இந்த ஹூலா ஏரி. சகோதர சகோதரிகளே, இந்த ஹூலா ஏரி எப்படி உருவாது பாத்தீங்கன்னா, மலை, பனி, நான்கு நீரோடைகள் சேர்ந்து உருவாகுது. ஹூலா எங்க உருவாகுது? கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்த ஸ்தானத்துல உருவாகுது. எப்படி இருக்குது? சுத்தமா இருக்கு, எந்த கலப்படமும் இல்ல. இது எது அடையாளமா இருக்குன்னா, தேவன் தம்முடைய பரிசுத்தாவி கொண்டு தம்முடைய சாயல்ல உருவாக்கினார் யார? மனுஷன், மனுக்குலம். அந்த மனுக்குலத்தை தேவன் உருவாக்கின அந்த உயர்ந்த நிலைக்கு அடையாளமா இருக்குது அந்த ஹூலா ஏரி. எப்படி அந்த ஹூலா ஏரி மலையில அந்த பனி உருகி அந்த நான்கு நீரோடைகள் மூலம் அது உயர்ந்த இடத்துல உருவாச்சோ, அதே போலதான் மனுஷன கூட அதே நிலைமையில தான் தேவன் சிருஷ்டித்தான். அவராக அவருடைய பரிசுத்தாவின் மூலம் அவருடைய குணலட்சணங்களை போலவே மனுஷனுக்குள்ள வச்சு மனுஷனை பரிபூர்ண நிலைமையில உயர்ந்த நிலைமையில சிருஷ்டித்தார். அந்த கடல் மட்டும் நாம் என்ன சொல்லலாம்னா, சாதாரண சிருஷ்டிகள், உலகபூமியில் இருக்க எல்லா சிருஷ்டிகள், அந்த மனுஷனை தேவன் எந்த ஸ்தானத்துல சிருஷ்டித்தாரு? அந்த சாதாரண சிருஷ்டிகள் நிலைமையில் இல்ல, அதை காட்டிலும் என்ன நிலைமையில? உயர்ந்த நிலைமையில அங்க சிருஷ்டித்தார். அப்ப இந்த ஹூலா ஏரி அதனுடைய தன்மை, அது இருக்கிற இடம், அது உருவாயிருக்கிற விதம் நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, அது தேவன் மனிதனை தம்முடைய ஆவி கொண்டு தம்முடைய சாயல்ல, வசனம் ஆதியாகமம் 1:26 வாசிக்கிறது போல, தம்முடைய சாயல்ல உயர்ந்த நிலையில பரிபூர்ண மனுஷனாக அங்க சிருஷ்டித்ததுக்கு இது ஒரு அருமையான அடையாளமாக இருக்கு சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நாம அங்க பார்க்கணும். கிட்டத்தட்ட அந்த ஹூலா ஏரி குறுகிது ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருந்த நிலை. அதான் அந்த ஹூலா ஏரி பாருங்க, எப்படி பாக்குறீங்க பாருங்க. அந்த ஏரி சுற்றிலும் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியான மரம் செடி கொடிகள் அங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அருமையான ஒரு கார்டன் ஃபீலிங் அது கொடுக்குது. கிட்டத்தட்ட ஏதேன் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குது அங்க சொல்றாங்க. சோ அது ஏதேன்ல மனுஷனு பரிபூர்ண நிலைமையில தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருந்த அந்த நிலைமை தான் இந்த ஹூலா ஏரி வந்து ரொம்ப அருமையாக குறிக்குது. அதாவது இப்பன்னா மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி, பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு இந்த ஹூலா ஏரி வந்து குறிக்கதாக அங்க இருக்கு. ஆனா சகோதர சகோதரிகளே, நம்ம நெக்ஸ்ட் சொன்னோம், இந்த ஹூலா ஏரியிலிருந்து தண்ணி கிளம்பும் போது என்ன நடக்குது, என்ன நடக்குது? திடீர்னு ஒரு நீர்வீழ்ச்சி அங்க விழுகுது, சடன் பிளஞ்ச். திடீர்னு ஒரு பெரிய உயரத்துல இருந்து அது கீழே அங்க விழுகுது, ஒரு பெரிய வீழ்ச்சி, ஒரு ஃபாலிங் அங்க நடக்குது. இப்ப நீங்க சொல்லிடலாம், இது எதுக்கு அடையாளமா இருக்கும்? அப்போ ஏதேன்ல தேவனுடைய சாயல்ல ரூபத்துல பரிபூர்ண நிலைமையில தான் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாங்க மனுஷங்க. ஆனா அந்த நிலைமையில ரொம்ப நாள் ஏதாகல, அவங்க நீடிக்கல. கொஞ்ச நாளுக்குள்ளேயே அந்த பரிபூர்ணத்தை கீழ்படியாமையின் மூலம் இழந்து மனுக்குள்ள என்ன நாங்க பார்க்கிறோம், பாவத்துக்குள்ள விழுந்து போனதுக்கு அந்த யோர்தான் நதியினுடைய அந்த ஒரு திடீர் வீழ்ச்சி ஒரு அருமையான அடையாளமாக அங்க இருக்குது. வசனம் வாசிச்சோம்னா ரோமர் 6:23 வாசிங்க. பாவத்தின் சம்பளம்,
பாவத்தின் சம்பளம் மரணம்.
ஆமா, பாவத்தின் சம்பளம் என்ன வாசிக்கிறோம்? சோ பரிபூர்ண நிலைமையில நித்திய ஜீவனை தக்க வச்சு கொள்கிற உரிமையோடு மனுக்குலம் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா கண்டிஷன் இருந்துச்சு, அதை அவங்க தக்க வச்சு கொள்ளணும்னா தேவனுக்கு கீழ்பட்டு இருக்கணும். ஆனா நம்ம பார்க்கிறோம் ஆதாம் ஏவாள் தேவனுடைய கற்பனை அந்த கட்டளைக்கு அங்க கீழ்படியாம போகும் போது அவர்கள் பாவம் செய்தாங்க. அந்த பாவத்தின் விளைவாக அவங்களுக்கு என்ன நேர்ந்தது பார்க்கிறோம், மரண நிலைக்குள்ள அவர்களே அங்க தள்ளப்பட்டாங்க. சோ இது ஆதாமியவாளுக்கு மாத்திரம் இல்ல, அவங்களுடைய சந்ததிக்கும் கூட இந்த பாவம் மற்றும் அதன் மூலம் அந்த மரணம் தொடர்ந்து இருந்தது. நாம் எங்க வாசிக்கிறோம்னா ரோமர் 5:12 வசனம் வாசிங்க.
இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று.
பாத்தீங்களா, அந்த அந்த பாவம் மரணம் மனுக்குலம் முழுவதும் அங்க அது சுதந்திரிச்சு கொண்டது அங்க நம்ம பாக்குறோம். இதுதான் ரொம்ப அருமையான அடையாளமாக அங்க இருக்குது. அந்த ஹூலா ஏரியை விட்டு அது உடனே ஒரு நீர்வீழ்ச்சியாக விழுந்து அது கலந்த நீரோடையாக மாறுவது எது அடையாளமா இருக்குன்னா, பரிபூர்ண நிலைமையில சிருஷ்டிக்கப்பட்டிருந்த மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனதின் மூலம் பாவத்தை சுதந்திரிச்சு மரணத்தை சுதந்திரிச்சு தங்களுடைய சந்ததிக்கும் அந்த பாவத்தையும் மரணத்தையும் அங்க கொடுத்ததுக்கு ஒரு அருமையான அடையாளமாக அந்த வீழ்ச்சி இருக்குது சகோதர சகோதரிகள். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாக்குறோம், நீர்வீழ்ச்சியா விழுந்ததுக்கு அப்புறம் அந்த நதி என்ன ஆகுது, என்ன சொன்னோம் முதல்ல என்ன ஆகுது, நல்லா கலந்து கலங்கிடுது. கலங்கிட்டு இப்ப அது நதியா ஓடும் பொழுது போக போக என்ன பண்ணுதுன்னா, தன் கூட எந்த அளவுக்கு மண்ணு சேரு சகதி சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோத்தையும் சேர்த்துட்டு என்ன பண்ணிட்டாது, பயணிச்சுட்டே போகுது. இது வரைக்கும் பயணிச்சுட்டு போகுது பாக்குறோம், அடுத்து எங்க போய் சேருது அந்த நதி, கலிலேயா வரைக்கும் போகுது. சரி, கலிலேயா இருக்கட்டும், ஆனா இந்த பயணம் எது அடையாளமா இருக்கு? நல்ல கலங்கின நீரா? போக போக இன்னும் மண்ணு தூசி சேரு சகதி எல்லாம் சேர்த்துட்டு போகிற அந்த ஒரு செக்ஷன், அந்த பாகம், ஜோர்தானுடைய அந்த பாகம் எது அடையாளமா இருக்குது பாருங்க. அது விழுந்தது எது அடையாளமா இருந்துச்சு? மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு அடையாளமா இருந்துச்சு. அதுல மரணம், பாவம் மற்றும் மரணத்தை சுதந்திரிச்சு கொண்டான். இப்படித்தான் முதலாம் உலகத்துல மனுஷங்களுடைய வாழ்க்கை அங்க ஆரம்பிச்சது, உங்களுக்கு தெரியும். அப்ப அதை கொஞ்சம் தூரம் பயணிக்கிறது எது அடையாளமா இருக்கனா, முதலாம் உலகம் கடந்து போச்சு, கடந்து போச்சு. எப்படி கடந்து போச்சு? அந்த நதி போனது போலயே தான். நதி எப்படி போச்சு? நல்லா கலங்கிட்டு மனுக்குளம் பாவம் மரணத்தை சுதந்திரிச்சு கொண்டு. அப்புறம் அது போக போக அது என்ன பண்ணுதாமா, இன்னும் நிறைய சேற்ற தனுக்கூட சேர்த்துட்டு அது போனது எதுக்குன்னா, முதலாம் உலகத்துல நாளாக நாளாக என்ன ஆயிடுச்சு, பாவம் பெருகிட்டே போச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு, நினைவு இருக்குங்களா? முதலாம் உலகத்துல பாவம் எந்த அளவுக்கு பெருகிச்சு, தேவனே என்ன பண்ணிட்டார், ஒரு முடிவு எடுத்தார், இந்த மனு இந்த இந்த சந்ததி இனிமேல் வாழ்றதே தப்பு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தேவனே முதலாம் உலகத்தின் சந்ததி ஜனங்களை அழிச்சுட்டார். அந்த அளவுக்கு பாவம் பெருகுச்சு. ஆனா சகோதர சகோதரிகளே, அந்த பாவம் பெருகினதுக்கு என்ன காரணம் பாக்குறோம் நம்ம, ரொம்ப முக்கியமா. இதெல்லாம் டக்குன்னு வரணுமே உங்களுக்கு பயன்ல, இங்க கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க இருக்கிறீங்களே, சொல்லுங்க. கரெக்டு, ஒரு பெரிய ஹைபிரிட் வெரைட்டி உருவானாங்க இல்லைங்களா? சோ வானத்துல இருந்து யார் வந்துட்டாங்க பார்க்கிறோம், பரலோகத்துல இருந்து தேவ தூதர்கள் வந்து இங்க மனுஷ குமாரத்திகளை அழகுள்ளவர்கள் என்று கண்டு மனுஷ குமாரத்திகள் தங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பெண் கொண்டுட்டாங்க. அப்போ சில தூதர்கள் விழுந்து போய் மனுஷங்களோட கலந்துட்டு ஒரு புது சந்ததி உருவாக்குனாங்க. அந்த சந்ததி தேவன் விரும்பாத சந்ததி, தேவன் திட்டம் பண்ணாத சந்ததி. தூதர்கள் பாதி, மனுஷர்கள் பாதி. அது ரொம்ப அருமையான டாபிக். அதை எப்ப பேசினாலும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கேன்னு தெரியல. அந்த நெஃபிலிம்ஸ் பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடும் அந்த டாபிக். ஏன்னா அது நல்லா சிந்திச்சு பார்க்கணும். பைபிள நீங்க அவங்களை பத்தி படிக்கும் பொழுது பாதி தூதர் பாதி மனுஷங்க என்ன மாறி பாருங்க. நல்லா தூதர்களுடைய ஞானம், அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி, சரீர பிரகாரமா பார்த்தா மனுஷங்க மாறி, ஆனா மனுஷங்களை விட ரொம்ப பெரிய சைஸ். சோ நிறைய ஞானம் இருந்தனால நிறைய பாவம், அக்கிரமம், தீமையான சிந்தைகள், சோ எல்லாம் இருந்துச்சு. அப்படியே முதலாம் உலகத்தின் ஜனங்களை ஒரு குடும்பத்தை விட்டு வைக்கல, அவங்க எல்லா குடும்பத்திலையும் அவங்க வந்துட்டு பாருங்க டும் டும் கொட்டிட்டு இருக்கிறாங்க சார். அது மாதிரி இந்த தூதர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஃபேமிலி தானே எஞ்சிச்சு. யார் ஃபேமிலி அது? அந்த 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 வசனம் நல்லா மெடிடேட் பண்ணுங்க, அப்பதான் ஆழம் புரியும். ஏன் தேவன் நோவா செலக்ட் பண்றாருன்னா, அவருடைய ஃபேமிலியில மாத்திரம் தான் யார் ரத்தம் மிக்ஸ் ஆகல, தூதர்களுடைய ரத்தம். அப்படின்னா மற்றவங்க எல்லா ஃபேமிலியில யார் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க செட்டில் ஆயிடுக்கிறாங்க பாருங்க. வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருக்கிறாங்க. அதான் அக்கிரமம் பெருகிச்சு. தேவனே நினைச்சிட்டார், இனி விட்டா இந்த ஜனங்கள் நம்ம பக்கத்துல சேர முடியாத அளவுக்கு தூரம் போயிடுவாங்க, ஒரு மெர்சி கில்லிங் பண்ணு. அதான் தேவன் சொல்லிட்டான். சோ அந்த அளவுக்கு அந்த பாவம் அங்க பெருகினது பாக்குறோம். சோ அந்த நதியில அங்க நம்ம பாக்குறோம், அதிக சகதிய தன்னோடு சேர்த்து கொண்டு அது பயணம் செய்யறது. முதலாம் உலகத்துல பாவம் பெருகி போய் அந்த மனுக்குலம் அக்கிரமம் மிகுதியானவங்களா இருந்ததுக்கு இந்த பகுதி ரொம்ப அருமையான அடையாளமா இருக்கு. ஆனா அப்படி பயணம் செய்கிற அந்த யோர்தான் எங்க வந்து கலக்குது பார்க்கிறோம், கலிலேயா. நீங்க எனக்கு கலிலேயா கரெக்டா நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். கலிலேயா எது கிடையாலும், இப்படியாக முதலாம் உலகத்துல பாவம் அக்கிரம் பெருகின அந்த மனுக்குள்ளம் அந்த நதி எங்க வந்து சேர்ந்துச்சுன்னா, ஒரு பெரிய நீர்நிலை வந்து சேர்ந்தாங்க, ஒரு பெரிய மாஸ் ஆஃப் வாட்டர் அங்க வந்து சேர்ந்தாங்க. எது கிடையாலும் அந்த கலிலேய கடல். தேங்க்யூ, கரெக்ட் நீங்க சொல்லிருக்கிறீங்க. சார் இப்படி அந்த மூணு முதலாம் உலகத்தின் சந்ததி தேவன் எங்க கொண்டு வந்து கிளீன் பண்ணார், ஏன்னா இந்த நதி எங்க கொஞ்சம் கிளீன் ஆகுது பார்த்தோம். கலிலையில தான் கொஞ்சம் கிளீன் ஆகுது, கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகுது எல்லாம். சோ அந்த கலிலையா ரொம்ப அருமையான அடையாளம். எதுக்குன்னா முதலாம் உலகத்தை தேவன் முடிவுக்கு கொண்டு வந்தார் இல்லைங்களா, இதன் மூலமா முடிவுக்கு கொண்டு வந்தார் ஜல பிரளயம். அந்த ஜல பிரளயத்துக்கு அந்த கலிலைய கடல் ஒரு அருமையான அடையாளமா இருக்கு. ஏன்னா அந்த பாவம் பெருகின அந்த சந்ததி கொஞ்சம் ஃபில்டர் ஆச்சு. எப்போ? ஜல பிரளயத்துல. அந்த பாவம் அக்கிரமத்துக்கெல்லாம் தேவன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. பெருகிட்டு போன அக்கிரமம், பெருகிட்டு போன பாவம், தேவன் ஒரு என்ன பண்ணாருன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு செக் வச்சாங்க. இப்படியே போகக்கூடாது, ஒரு செக் வை வச்சார். எல்லாம் ஜல பிரளயத்துல அங்க அழிஞ்சாங்க. பாருங்க கலிலேயா, அந்த ஜல பிரளயத்துக்கு அருமையான அடையாளம். அந்த கலிலேயால அந்த தண்ணி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சுத்தம் ஆயிட்டு ஒரு ஓரளவுக்கு சுத்தமான நதியாக கலிலேயா விட்டு அது கிளம்புறது எது அடையாளமா இருக்குன்னா, முதலாம் உலகத்தின் முடிவுல ஜல பிரளயத்துல அந்த பாவ சந்ததி முற்றிலும் அழிஞ்சு போய் அந்த ராட்சதர்கள் கூட அழிஞ்சு போய் இரண்டாம் உலகத்துல யார் மூலம் தேவன் சந்ததியை பெருக்கினார்? நோவானுடைய அந்த குடும்பத்தினர் எட்டு பேர் கொண்டு இரண்டாம் உலகம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது, அதுக்கு முந்தின முதலாம் உலகத்தில் இருந்த பாவங்கள் எங்க இல்ல பாக்குறோம்? நோவா மூலம் உருவாயிட்ட அந்த சந்ததி கிட்ட அங்க பார்க்க முடியல. ஏன்னா முதலாம் உலகம் அந்த தூதர்களுடைய கலப்புனால ரொம்ப உச்சக்கட்டமா இருந்துச்சு. ஆனா இரண்டாம் உலகத்துல அப்படி இல்ல, கொஞ்சம் தேவன் அங்க தெளிவான ஒரு அதாவது அந்த அளவுக்கு அக்கறம் பாவ சந்ததி தான், ஆனா முதலாம் உலகத்தின் போல இல்ல, அந்த தூதர்களுடைய கலப்புனால வந்த பாவம் போல இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாக இரண்டாம் உலகம் அங்க ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் கலிலேயாவை விட்டு ஜோர்தான் நதி கொஞ்சம் சுத்தமடைஞ்ச ஒரு நதியாக கிளம்புவதை நாம் அங்க பார்க்கிறோம். ஆனா சுத்தமான நதியா தான் கிளம்புது, ஆனா அதனுடைய பாதை எப்படி இருக்குது பார்த்தோம். நெக்ஸ்ட் பிக்சர். ஆமா, அதனுடைய பாதை எப்படின்னா அது ரொம்ப வளைவு நெளிவு வளைவு நெளிவு வளைவு, கிட்டத்தட்ட 55 மைலுக்கு இப்படித்தான் அதனுடைய பாதை அங்க இருக்குது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு நாங்க ப்ரொஜெக்டர் எல்லாம் யூஸ் பண்றோம். எந்த கிளாஸுக்கும் ப்ரொஜெக்டர் எல்லாம் யூஸ் பண்ணதில்லை, நீங்க கொஞ்சம் பாருங்க. அப்போ வளைஞ்சு 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 அது போனதுன்னா சகோதர சகோதரிகளே, சோ இது கலிலேயாவை விட்டு ஜோர்தான் கிளம்புவது, ஜல பிரளயத்துக்கு பின் இரண்டாம் உலகம் துவங்கிறதுக்கு அருமையான அடையாளம். சோ அந்த நதி பயணிக்குது, மனுக்குள்ளம் பெறுகிறாங்க இரண்டாம் உலகத்துல. ஆனா அந்த நதி பயணிக்கிற பாதை நேரான பாதை இல்ல, அது எப்படிப்பட்ட பாதைனா வளைந்து நெளிந்த பாதை, வளைந்து நெளிந்த பாதையே. சோ இது எது அடையாளமா இருக்குன்னா, இரண்டாம் உலகத்துல கூட மனுஷங்க எந்த பாதையில தான் பயணம் செஞ்சாங்கன்னா, வசன வாசிங்க ஏசாயா 59:8.
சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கிக் கொண்டார்கள்.
தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கிக் கொண்டார்கள்.
அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான்.
பாருங்க, அதுல நடக்கிற ஒருவரும் சமாதானத்தை அறியான். இந்த வசனம் யாருக்கு பொருந்ததுன்னா, இரண்டாம் உலகத்து ஜனங்களுக்கு அங்க இருக்குது. சார், இரண்டாம் உலகத்தில் கூட மனுஷ சந்ததி அவர்கள் பயணித்த பாதை, தங்கள் பாதையை அவர்கள் கோணலாக்கிக் கொண்டாங்க. அவங்க நேர்மையான பாதையில போகல, அவர்களுடைய பாதை வந்துட்டு கோணல் மாணலான வழியில பாவ வாழ்க்கையிலேயே தான் அந்த மனுக்குளம் இருந்தத யோர்தானுடைய அந்த வளைந்து நெளிந்த அந்த பயணம் அருமையாக அடையாளம் காண்பிக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். இந்த வசனம் ரொம்ப ஆப்டா அங்க பொருந்தது. அவர்கள் தங்களுடைய பாதைகளை கோணலாக்கி கொண்டாங்க சகோதர சகோதரிகளே. சோ எந்த அளவுக்கு கோணலாக்கி கொண்டாங்க? வசன வாசிங்க பிரசங்கி 7:29. பிரசங்கி 7:29.
இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள்.
நம்ம பற்றி வசனத்துல படிக்கும் போது சில சமயங்கள் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்படியே தேவன் வந்து வெட்ட வெளிச்சமா சொல்லிடுவார், நான் மனுஷனை தேவன் எப்படித்தான் சிருஷ்டிச்சிருக்கிறாரு, செம்மையானவனா தான் சிருஷ்டித்தார். ஆனா அவனும் நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கிறோம்னா அநேக உபாய தந்திரங்கள் யோசிச்சிருக்கிறோம். என்னென்ன மாதிரி பாவம் செய்யணும்னு உக்காந்து டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு எல்லா பாவத்திலையும் இன்னைக்கு நல்லா எக்ஸ்பர்ட் ஆயிட்டு இன்னைக்கு மனுஷங்க எப்படி இருக்கிறாங்கன்னா சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் 14:12 வாசிங்க.
மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள்.
பாருங்க, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி இருக்கு, ஆனா அந்த முடிவோ என்ன? மரண வழி. சோ இன்னைக்கு மனுக்குள்ளம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறான். அதாவது அவர்களே, இதுதான் நேர்மை, இதுதான் நியாயம், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அவர்கள் தங்களுக்கு நியமிச்சிருக்கிற அந்த வழி அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா செம்மையா தோணுது, ஆனா அதனுடைய முடிவோ என்ன? மரண வழிகள். நம்மளுடைய டே டு டே லைஃப் தேவன் பார்வையில் அப்படித்தான் இருக்கு. நம்முடைய அன்றாட ஜீவியம் இந்த பூமியில அப்படித்தான் இருக்கு. எல்லாம் தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. வாய் திறந்தா நம்ம போய்தான் போய் பேசாமல்லாம் பிசினஸ் பண்ண முடியுமா பிரதர்? அதுதான் நமக்கு தாரக மந்திரம் இருக்கும். சோ இப்படி எல்லாம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? சோ இது மாதிரி நிறைய பாவ வழிகள் நம்ம பார்வைக்கு நம்ம செம்மையா தோணுது, ஆனா எல்லாம் முடிவு மரண வழிகள். சோ அந்த தங்கள் பாதையை கோணலாக்கி கொண்டாங்க. நிறைய உபாய தந்திரங்கள் சேர்த்து யோசிச்சு வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு செம்மையா தோணுன பாதையில போறாங்க. அந்த பாதையோட முடிவோ அது மரணத்துக்கு தான் அங்க கூட்டிட்டு போகும். சோ இன்னைக்கு நம்ம வெளியே போய் பாக்குறது எல்லாமே அதுதான், எல்லாம் அதுதான். ஜீவ பாதை இங்க நடந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான். ஜீவனுக்கு ஏற்ற வழி தேவன், அவங்க திட்டம், அவங்களுடைய வார்த்தை, அந்த வார்த்தையே ஜீவன். அதன் படியே வாழ்றதுக்கான பிரயாசம் தான் ஜீவ வழி. அது மீறி எல்லாம் பார்க்கும் போது எல்லாம் அவங்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற மரணத்துக்கு போற வழி அதுதான். ஜோர்தானுடைய வளைந்து நெளிஞ்ச அந்த பயணம் ரொம்ப அருமையாக குறிக்குது. சோ இது இரண்டாம் உலகம் முழுவதும் இப்படித்தான் போய் 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 கடைசியா ஜோர்தான் எங்க தான் போகுதுன்னா விழுந்துடுது சவக்கடல், அந்த டெட் சீல அங்க விழுந்துடுது. நாம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோப்போ ஜோர்தானுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன், இறுதியான இடம் வந்து சவக்கடல். அப்போ மனுக்குலம் இப்படியாக பயணிச்சு 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 கடைசியா எங்க போய் சேர்ந்துருவாங்க எல்லாரும்? 6:2-3ங்களா? 6:2 இல்லையா? அந்த சைஸ் அளவு குழி போயிடுவாங்க எங்கதா? மரண நிலை தான் நம்ம சொல்றோம். ஹெல், போன வாரம் ஹெல், ஷியோல், ஹேடிஸ், த ஸ்டேட் ஆஃப் டெத், மரிச்சு போன நிலை, மரணத்துக்கே போயிடுறாங்க. அருமையான அடையாளம் டெத் சி, சவக்கடல். எதுக்குனா இப்படியாக தங்கள் பாதைய கோணல் மானலாக்கி உபாய தந்திரங்கள் யோசிச்சு தங்களுக்கு செம்மையா தோன்றின பாதையில நடந்து போய் சேராங்க, முடிவோ மரணம். அந்த நிலைமை தான் அங்க இரண்டாம் உலகம் வரைக்கும் இருக்குது. நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ அது நம்ம பார்க்கிறோம், அது சவக்கடலே மரண நிலைக்கு அருமையான அடையாளம், பைபிள் நரகத்துக்கு அருமையான அடையாளம். பைபிள் நரகம், மரிச்சு போன நிலை, ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? தயவு செஞ்சு பதில் சொல்லிடுங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல, டைம் எடுத்துக்கிடும், தப்பே இல்லை. சகோதர சகோதரிகளே, சவக்கடல் மரண நிலைக்கு ரொம்ப அருமையான அடையாளமா இருக்கு. எந்த அளவுக்கு அருமையான அடையாளம் தெரியுங்களா? அந்த பாருங்க, அது எவ்வளவு எவ்வளவு ஆழத்தில் இருக்குது பாக்குறோம். கடல் மட்டத்திலிருந்து கீழே 1300 அடி கீழே பாருங்க, என்ன பியூட்டி பாருங்க. அந்த நதி உருவாச்சு 9000 அடிக்கு மேல. தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார் தமது சாயல் தமது ரூபம். ஆனா அவங்க கெடுத்துக்கொண்டு 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 போய் சேர்ந்திருக்கிறாங்க. அதெல்லாம் பாதாளம் சாயல் எல்லாம் எழுதிட்டாங்க. The likeness of God has gone. அதான் சொல்ல முடியும், நான் தேவனுடைய சாயல் போச்சு, எதுலையுமே கிடையாது, மரண நிலைக்கு போயிருக்கிறாங்க. சவக்கடல் அருமையான அடையாளம். மரணநிலை வேதத்தின் நரகத்துக்கு. அது மாத்திரம் இல்ல, இந்த சவக்கடல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி வருது சொன்னோம், 60 லட்சம் டன் தண்ணி வருது டெய்லி. ஒரு நாள் அது வேணாம்னு சொல்றதே இல்லை, என்ன பண்றது, வர அளவுக்கு வா 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 எல்லா தண்ணியும் உள்ள எடுத்துக்குது. எங்க போதுன்னு தெரியல, ஆனா எங்கேயும் தண்ணி வெளியே அவுட்லெட் போறதே இல்லை. என்ன பியூட்டி பாருங்க, இந்த சவக்கடல் மரண நிலைக்கு. ஏன்னா மரண நிலை பற்றி வசனத்துல வாசிங்க நீங்க, மரண நிலை பற்றி நீதிமொழிகள் 30:16
தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களையொத்த பட்களையும் கத்திகளையொத்த கடை.
நீதிமொழிகள் கரெக்டா 30:16
பாதாளமும்.
அதுக்கு முன்னாடி
தாத்தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத மூன்று உண்டு,
திருப்தி அடையாத மூன்று உண்டு,
போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு,
போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு.
அவை யாவன? பாதாளமும்.
பாதாளம், ஹேடிஸ், ஷியோல், மரணநிலை. போதும்னே சொல்லாது. இந்த ஷியோல், இந்த ஹேடிஸ், இந்த மரணநிலை, பைபிள் நரக்கம், போதும்னே சொல்லாது. எவ்வளோ பேர் வரீங்களோ வாங்க, வெல்கம் 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 தான். எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப அருமையா அங்க இருக்குது. சோ சவக்கடல் அந்த தன்மை அங்க அழகா இருக்கு. எவ்வளோ தண்ணி வந்தாலும் உள்ள இழுத்துக்குது. சோ மரணம் நிலை போலவே எவ்வளோ ஜனங்கள் தேவன் மனுஷனை சிருஷ்டித்ததிலிருந்து மறிச்சிருக்கிறாங்க, இன்னும் மறிச்சுட்டே தான் இருக்கிறாங்க, இன்னும் மறிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. சார்மியான சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த ஜோர்தான் நதியினுடைய முடிவு இந்த சவக்கடல்ல வந்து முடிவு. சோ இது நம்ம பார்க்கும் போது ஜோர்தான் நதி ஒரு அருமையான அடையாளம். முதலாம் உலகம், இரண்டாம் உலகம், மனுக்குலத்துடைய வாழ்க்கை தேவன் பார்வையில் எப்படி இருக்கு. ஆமா, சிருஷ்டிக்கப்பட்டாங்க தேவ சாயல்ல, பூர்ண நிலைமையில. ஆனா உடனே விழுந்து போனாங்க, பாவம் மரணம் சுதந்திரிச்சு கொண்டாங்க, அக்கிரமத்தில் பெருகிச்சு முதலாம் உலகம், தேவன் ஜல பிரளயத்தில் அழிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் சுத்தமான சந்ததியா உருவானாங்க. ஆனாலும் நல்லா யோசிச்சு பார்த்து தங்கள் பாதைய கோணல் மானலாக்கிட்டு தங்களுக்கு செம்மையான வழி தோன்றின வழிகளில் பிரயாணம் செஞ்சுட்டு மரணத்துக்கே போய் அங்க சேர்ந்தாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. உருவானது எர்மோன் மலை, இருந்தது அருமையான ஹூலா ஏரி, உடனே நீர்வீழ்ச்சி, உடனே கலங்கின நீர், கூட செயர்களுக்கு சேர்த்துட்டு கலிலே கடல், கொஞ்சம் சுத்தமாவது, கொஞ்சம் மறுபடியும் பிரயாணம் செய்யறது, வளைந்து நெளிந்த பாதை, இறுதியாக போய் சேர்றது சவக்கடல், த டெத் ஸ்டேட், மரண நிலை. இப்படியாக முதல் இரண்டு உலகத்துல மனுக்குலத்தினுடைய வரலாறு அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. த எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி அப்படின்னா கதை முடிஞ்சு போச்சு. மனுக்குலத்தினுடைய கதை தேவன் ரொம்ப அழகா காமிச்சிட்டுக்கிறாங்க. இப்படித்தான் உருவானாங்க, இப்படித்தான் சீர்கட்டு போனாங்க, கடைசியில மரணத்துல போய் முடிஞ்சிச்சு. விட்டுட்டு போயிடலாங்களா சகோதர சகோதரிகளே? தேவன் இதுக்குதான் மனுஷங்களை சிருஷ்டித்துட்டாரா? அவ்வளவுதானா? மரணத்துக்குள்ள போய் எல்லாம் க்ளோஸ். இப்ப உலகத்து ஜனங்களே நல்லா டேட் பிக்ஸ் பண்றாங்க, 2012 க்ளோஸ். அதுக்கு மேல ஒரு நம்பிக்கை, ஹோப் இல்லையா சகோதர சகோதரிகளே? தேவன் ரொம்ப ஆச்சரியமான திட்டங்கள் வச்சிருக்கிறார் மனுக்குலம், மனுக்குலத்துக்கு. மனுக்குலத்தினுடைய கதை தேவன் அதோடு அங்க முடிக்கிறது இல்ல, அங்க ஃபுல் ஸ்டாப் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, கமாத்தா இருக்கு. தேவன் தொடர்ந்து அங்க மனுக்குலத்துக்கான திட்டமே அவர் வச்சிருக்கிறார். எதுக்கும் பின்னால, பாதாளத்துக்கு பின்னால, மரணத்துக்கு பின்னால தேவன் வச்சிருக்கிறார் மனுக்குலத்துக்கு அருமையான திட்டம். அது எங்க இருக்கு? இன்னொரு நதியில, இன்னொரு நதியில் மனுஷனுடைய சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மரணம், ஜோர்டான் நதினா இன்னொரு நதி இருக்கு, அதுல மனுஷங்களுடைய மறுபடியும் உயிர்த்தெழுதல், மறுபடியும் சத்தியம், மறுபடியும் பூரணம், மறுபடியும் நித்திய ஜீவன். ஆனா அந்த நதி பூமியில இல்ல, அந்த நதி பைபிள்ல இருக்கு. அந்த நதி பத்தி இப்ப வாசிக்கலாம், எசேக்கியேல் 47 முதல் 12 வசனங்கள் வாசி. எசேக்கியேல் 47 முதல் 12 வசனங்கள்.
பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வரப்பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ் திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலது புறத்திலிருந்து பாய்கிறதா இருந்தது. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சலாளமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்ப நடத்தி கொண்டு போனார். நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் அங்கே பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்பொழுது என்கேதி துவக்கி எனக்கெல்யாலாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதில் கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும். ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்ததுக்கும் அவனவைகள்.
வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் முதல் 2 வசனம் மாத்திரம் வாசிங்க.
பின்பும் பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள்.
ஆம் சகோதர சகோதரிகளே, ரொம்ப பெரிய வசன பகுதி நாம படிச்சோம். முழுசும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா இந்த 2 வசன பகுதிகள்ல 2 நதி நம்ம அங்க படிக்கிறோம். ரெண்டுமே ஒரே நதி தான், ஆனா வேதத்துல இருக்கிற ஒரு ஆச்சரியமான நதி. இன்ன வரைக்கும் ஒரு நதி பார்த்தோம், ஜோர்டான். அது குறிக்குது, அது மனுக்குளம் எப்படியாக மரணத்துக்குள்ள போய் இருக்கிறாங்க. ஆனா இப்ப நாம பார்க்கிறோம் ஒரு நதி. இந்த நதி, இது ஜீவ நதி. இந்த நதி என்ன பண்ணுது என்று பார்க்கிறோம்னா, சகோதர சகோதரிகளே, இதோ இங்க ஜீவனே இல்லாம இருக்கிற அந்த சவக்கடல், அந்த கடலுக்குள்ள போய் அங்க ஜீவராசிகளை உண்டு பண்ற ஒரு நதியாக இந்த ஜீவ நதி இருக்கிறது பார்க்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வகையில நான் பேசுறேன். இந்த சவக்கடல் குறிக்குது மனிதர்கள் போய் இருக்கிற மரண நிலை. ஆனா இந்த மரண நிலையில இருக்கிறவங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற ஒரு நதி தான் எசேக்கியேலையும் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் அங்க பேசப்பட்டிருக்கிறது நாம பாக்குறோம். ஜீவன் இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற இந்த ஜீவன் நதி கிரியை செய்யறது எப்ப நடக்கும்? ஜோர்தான் குறியது முதலாம் இரண்டாம் உலகத்தின் கதை, மனுஷங்களுடைய வாழ்க்கை. ஆனா இந்த ஜீவன் நதி குறிக்குது மூன்றாம் உலகத்துல இந்த மரண நிலைக்கு போயிருக்கிறவங்களுக்கு சம்பவிக்கிற மாபெரும் தேவனுடைய தெய்வீக திட்டம். சகோதர சகோதரிகளை ஆனா ரொம்ப கிளியரா சொல்லுது, இந்த ஜீவன் நதி இது போகிற இடமெல்லாம் என்ன நடக்கும்னா, வசன வாசிங்க எசேக்கியேல் 47 வசனம் 8-9 மாத்திரம்.
அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்த வழியாய் ஓடி கடலில் விழும்.
கடலில் விழும், எந்த கடல்ல விழும்? டெட் சீ, சவக்கடல் பத்தி அடையாளமா அங்க சொல்லப்படுது. அப்புறம்
இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும்.
அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும், ஆனா இப்ப ஆரோக்கியம் இல்ல, ஆனா அப்ப அது ஆரோக்கியமாகும். அப்புறம்
சம்பவிப்பது என்னவென்றால்,
என்ன சம்பவிக்கும்னா,
இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும்.
என்ன ஆச்சரியமான ஒரு கிராபிக் பிக்சர் அங்க சொல்றாரு பாருங்க, இந்த நதி போற இடம் எல்லாம் ஜீவராசிகள் உண்டாகும், வெகு மச்சங்கள் வந்துட்டு உருவாகும், தண்ணி ஆரோக்கியம் அடையும். மனுஷங்களுடைய மரண நிலை, ஆனா அந்த நிலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த ஜீவன் நதி பாயும் போதே இந்த ஜீவன் நதி பாய்கிற இடம் எல்லாம் ஜீவன் உண்டாகும். சகோதர சகோதரிகளே, இந்த ஜீவன் நதி எதுக்கு அடையாளமா இருக்கு? இந்த ஜீவன் நதி எதை குறிக்குது அப்படின்னா, எசேக்கியேல் 47:1 வாசிங்க.
பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது புறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது.
சங்கீதம் 46:4
ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும்.
வெளிப்படுத்தின விசேஷம் 22:1 வாசிங்க.
பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு
காண்பித்தான். சகோதர சகோதரிகளே, இந்த ஜீவ நதி எதற்கு அருமையான அடையாளமா இருக்குன்னா, மூன்றாம் உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்துல மனு குலத்துக்கு தேவன் தரப்போகிற அவருடைய தெய்வீக சத்தியத்துக்கு அடையாளமா இருக்கு. த ட்ரூத், சத்தியம். ஏன்னா அந்த சத்தியம் நம்ம பார்க்கிறோம், அது தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் தரும் பொழுது அந்த சத்தியம் தான் ஜனங்களை ஆரோக்கியமடைய செஞ்சு அவர்களை இழந்து போனதை மீண்டும் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு உதவியா இருந்து அவர்களை மீண்டும் பரிபூர்ணத்துக்கு கொண்டு வந்து நித்திய ஜீவனுக்கு அங்க வழி நடத்தும். ஏன்னா வசனம் எல்லாம் நமக்கு தெரியும், யோவான் 17:17 நம்ம வாசிக்கிறோம்.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்.
ஆமா, சோ உங்களுடைய சத்தியத்தினால அவங்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம். சோ நம்மை பரிசுத்தமாக்குற ஒரே வல்லமை தேவனுடைய சத்திய வசனங்களுக்கு மாத்திரமே அங்க இருக்கு. இது நீங்களே இந்த அளவுக்கு ஓரளவுக்கு உணர்ந்திருப்பீங்க. இன்னைக்கு இந்த சத்தியம் உங்களுடைய இருதயத்துல ஏற்படுத்தி இருக்கிற மாற்றங்கள், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செய்கையில கண்டிப்பா அநேக மாற்றங்கள் நீங்களே உணர்ந்திருப்பீங்க. த பவர் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தினுடைய வல்லமை, சத்தியம் தான் நம்மை அங்க பரிசுத்தமாக்கும். அந்த தேவனுடைய ராஜ்யத்துல மனுக்குலத்தை பரிசுத்தப்படுத்த போகிற அவருடைய சத்தியத்தையே இந்த ஜீவ தண்ணீர் அல்லது ஜீவ நதி அடையாளமாக குறிக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனா அந்த நதி பற்றி பார்க்கும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம படிச்சோம். என்னன்னா எசேக்கியேல் 47 மூணுல இருந்து 6 வாசிக்கும் போது அந்த நதி கிட்ட தீர்க்க தரிசிய அந்த தூதன் கூட்டிட்டு போறார். அப்படி கூட்டிட்டு போகும்போது வசனம் வாசிங்க,
அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது.
இது எதுக்கு அடையாளம்? இங்க நம்ம பார்க்கும் போது ரொம்ப வித்தியாசமான முறையில அங்க காண்பிக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் அந்த புருஷன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூட்டிட்டு போய் காமிக்கும் போது அந்த நதியினுடைய ஆழம் எவ்வளவு இருந்துச்சு? ஆரம்பத்தில் கணுக்கால் அளவு, அப்புறம் ஒரு 1000 அளவு நடந்து போறார். போயிட்டு இப்போ அளந்து பார்க்கும் பொழுது இப்போ தண்ணி எந்த அளவுக்கு வருது? எந்த அளவுக்கு? முழங்கால் அளவு வந்துரு. நெக்ஸ்ட் ஒரு 1000 ஸ்தாதி போயிட்டு செக் பண்றாரு, இப்ப தண்ணி இடுப்பு அளவுக்கு வந்துடுது. ஆனா அடுத்து ஒரு 1000 ஸ்தாதி போயிட்டு அளந்து பார்க்கும் போது இப்ப அளக்க கூடாத அளவுக்கு அது முழுக்க வந்துடுக்குது. நீச்சல் ஆழம் அந்த அளவுக்கு அங்க வந்துருக்கு. சோ இது என்ன சகோதர சகோதரிகளே, அந்த நதி, அந்த நதியினுடைய ஆழம் எப்படி அளக்கப்படுதுன்னா ஒரு மனுஷனுடைய சரீரம் வச்சு. ஸ்டார்டிங்ல கணுக்கால், கணுக்கால் அளவு தான் இருந்துச்சு. அப்புறம் முழங்கால், அப்புறம் இடுப்பு, அப்புறம் முழுகிடுச்சு. சோ இது என்னது, என்ன மெத்தட்ல இது தேவன் இந்த விஷயம் அங்க சொல்லியிருக்கிறார். நமக்கு இப்பதான் சொன்னோம், அந்த ஜீவன் நதி, அந்த ஜீவ தண்ணீர் எதுக்கு அடையாளம்? மூன்றாம் உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் மனுக்குலத்துக்கு தரப்போகிறார். என்ன சொன்னோம்? சத்தியம், தேவனுடைய சத்தியம். அந்த தேவனுடைய சத்தியம் அவருடைய ராஜ்யத்துல எப்படி பெருகுனா ஒரே நேரத்தில் ஒரே திடீர்னு முழுக்க வந்துடாது உலகம் முழுக்க. ஆனா அந்த சத்தியம், அந்த சத்திய அறிவு உலகத்துல ராஜ்யத்துல எப்படி அருளப்படும்னா ஸ்டெப் பை ஸ்டெப், ஒரு படி ஒரு படி, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா, அந்த விதம் தான் இங்க அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் பாக்குறாரு அந்த தண்ணி எங்க இருக்கு, எந்த அளவுக்கு இருக்குது? கணுக்கால், கணுக்கால் சொல்லும் பொழுது என்ன, அதை எக்ஸாக்டா என்ன சொல்றோம், நம்முடைய பாதங்கள் இல்லைங்களா, அங்க இருக்கிற ஒரு முட்டி வரைக்கும் தான் கணுக்கால். அது சரீரத்தில் எடுக்கும் பொழுது சரீர ஒட்டுமொத்த அளவு எடுத்தோம்னா அது சரீரத்தோடு கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன பாகம் இல்லையா, கணுக்கால் சின்ன 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 ஹைட், ஒரு சின்ன அளவு. சோ எது அடையாளமா இருக்குன்னா அப்படித்தான் தேவனுடைய சத்தியமானது அவருடைய ராஜ்யத்துல மூன்றாம் உலகத்துல கொடுக்கப்பட ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல கொஞ்ச ஜனங்களுக்கு, யார் அந்த ஜனங்கள்? கொஞ்ச ஜனங்கள் ராஜ்யத்துல. வசன வாசிங்க சகரியா 14:8, கொஞ்சம் சீக்கிரமா போலாம்.
அந்நாளில் ஜீவ தண்ணீர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும்.
அந்நாளில ஜீவ தண்ணீர் எங்க இருந்து கிளம்பும்? ஜெருசலேம், தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளா அவருடைய ராஜ்யம் முதல்ல எங்க ஸ்தாபிக்கப்படும்னா, ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லி எடுக்கிறோம் சகோதர சகோதரிகளே, இஸ்ரேல் அவருடைய சொந்த ஜனம் மத்தியில தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அந்த ராஜ்யத்தினுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல முதல்ல யார் வருவாங்கன்னா இஸ்ரேல் என்ற ஒரு சின்ன தேசம். அந்த ஜனங்களுக்கு அந்த சத்தியம் முதல்ல அங்க கிடைக்கும். சோ அவர்கள் மூலமா தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அந்த சத்திய ஞானமானது படிப்படியாக ராஜ்யத்துல தரப்படும் பாகும். சோ ஆரம்பத்துல அந்த தண்ணியினுடைய அளவு கணுக்கால் அளவு இருந்துச்சுன்னா அப்படித்தான் ராஜ்யத்துல இந்த சத்தியம் அளிக்கப்படும் பொழுது அது முதல்ல இஸ்ரேலர்களுக்கு மத்தியில் இருந்து ஆரம்பிக்கும், ரொம்ப சின்னதா. ஆனா போக போக அழகாக அங்க சொல்லிடுக்கிறார். அடுத்து ஒரு எவ்வளவு என்ன எவ்வளவு தூரம் கிடக்கிறார், ஆயிரம். அதுக்கு என்ன சிஸ்டர், ஆயிரம் ஆயிரம் மூலம். ஆயிரம் மூலம் என்னன்னா ராஜ்யத்துல கொஞ்ச காலம் நடந்து போச்சு அப்படின்னா கொஞ்ச காலம் நகர்ந்தது. அப்ப பாக்குறோம் ட்ரூத் எந்த அளவுக்கு பரவிடுக்கணும் உலகத்துல, எவ்வளவு இருக்குது முழங்கால் அளவுக்கு. சரீரத்துல முழங்கால்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பாகம் சொல்லலாம், 1/4 சொல்லாங்களா, கால் பாகம் சொல்லாமா சரீரத்துல தாராளமா சொல்லலாம். அப்போ இஸ்ரேல் ஆரம்பிச்சு இந்த சத்திய ஞானமே உலகத்துல ஒரு கால் பாகம் உலகத்துக்கு அது அங்க பரவிடுக்கும். கிட்டத்தட்ட நிறைய தேசங்கள் அந்த சத்தியத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. சகோதர சகோதரிகளே, வசனம் ஏசாயா 2:3 வாசிக்கிறோம், அது எப்படி நடக்கும்.
திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்.
பாத்தீங்களா, சியோனிலிருந்து வேதம் அங்க வரும்போது திரளான ஜனங்கள், கிட்டத்தட்ட ஒரு உலகத்தில் ஒரு கால் பங்கு ஜனங்கள் தேசங்களே தேவனுடைய இந்த மாபெரும் வாய்ப்புக்குள்ள அவங்க வரும். சோ இப்படித்தான் அந்த கிராஜுவல் ப்ராசஸ் அங்க நடக்கிறது பாக்குறோம். தேவனுடைய ராஜ்யத்துல ஜீவன் தரக்கூடிய தேவனுடைய தெய்வீக வார்த்தைகள் சத்தியங்கள் இப்படியாக இஸ்ரேல் ஆரம்பிச்சு படிப்படியாக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அங்க பரவும். அதற்கப்புறம் பாருங்க, ஒரு ஆயிரம் மூலம் நடக்கிறார், இன்னும் கொஞ்ச காலம் போகுது ராஜ்யத்துல. அப்ப அளவு பார்த்தா தண்ணி எந்த அளவுக்கு இருக்கு, இடுப்பளவு. அப்ப இடுப்பளவு சொல்லும் போல என்ன சொல்லலாம், சரீரத்துல பாதி. சோ உலகத்துல ஒரு பெரும் பாதியான ஜனங்கள் மற்றும் தேசங்கள் தேவனுடைய சத்தியத்தினால போதிக்கப்பட்டவர்களாக அங்க இருப்பாங்க. சோ இது வசனம் நீங்க வாசிங்க, சகரியால 8:22. இந்த வசனங்கள் வித்தியாசம் இருக்குது. முதல்ல திரளான ஜனங்கள், இப்போ நம்ம வாசிக்கும் போது சகரியா 8:22.
அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும்,
அநேக ஜனங்கள் பலத்த ஜாதிகள்,
எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள்.
ஆம் சகோதர சகோதரிகளே, சோ இப்படியாக அது கிட்டத்தட்ட பாதி உலகத்துக்கு தேவனுடைய சத்தியம் அங்க போயிருக்கும் போது பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு கொஞ்சம் தூரம் கண்ணா ஒரு ஆயிரம் மூலம் நடந்துட்டு பாக்குறாரு. இப்ப தண்ணி எந்த அளவுக்கு ஆயிடுது, தண்ணி எந்த அளவுக்கு ஆயிடுது, இப்போ இப்ப கழுத்தளவெல்லாம் வருது இல்ல, இடுப்புக்கு அப்புறம் எங்க போயிடுது தண்ணி, சடன் ஃபுல் ஆயிடு. சப்பான அந்த இடுப்பு வரைக்கும் ஒரு கிராஜுவல் ப்ராசஸ், கணுக்கால் முழங்கால் இடுப்பு, இடுப்பு வந்ததுக்கு அப்புறம் நெஞ்சு கழுத்துல இல்ல, இடுப்பு வந்த உடனே ஃபுல் ஆயிடுற, அவரு கடக்க முடியாத அளவு காலம் ஆயிடு, நீச்சல் அடிச்சுதான் போன அப்படின்னா ஒரு சடன் கிரோத் தேவனுடைய ராஜ்யத்துல இந்த சத்தியம் தேவன் அங்க கொடுத்துருவார். ஆனா ரொம்ப அருமையா தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி இந்த சத்தியமானது மரண நிலையில இருக்கிற மறுச்ச நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு அது அருளப்படும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா அங்க சொல்லப்பட்டு பாக்குறோம். இது வந்து நீங்க எப்படி கம்பேர் பண்ணோம்னா, கர்த்தரை சொல்லிட்டார் இல்லைங்களா, மரண மற்றும் பாதாளத்தினுடைய திருவுகள் யாருக்கிட்ட இருக்கு, யாருக்கிட்ட இருக்கு சொல்லிட்டார், என்கிட்ட இருக்கு சொன்னார் இல்லைங்களா. கர்த்தர் வசனம் வாசிங்க, அது வெளிப்படுத்தின விசேஷம் 1:18.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய்
இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள் நான் வச்சிருக்கிறேன். இந்த ரெண்டு திறவுகோள் கர்த்தர்கிட்ட இருக்கு, மரணம் அப்புறம் பாதாளம். என்ன ரெண்டு திறவுகோள், மரணம் குறிக்குது உயிரோடு தான் இருப்பாங்க ஜனங்கள், ஆனா என்ன நிலைதான், மறுச்ச நிலை, தேவனுடைய சத்தியம் தீட்டம் ஒன்னும் தெரியாது, ஜடம் சொல்றீங்களா. கர்த்தரே மறித்தோர் தங்கள் மறுத்தோரை அடக்கம் பண்ணட்டும், ரெண்டு மறித்தோர் பைபிள்ல, ஒருத்தர் உண்மையிலேயே செத்து போயிட்டவரு, ஒருத்தர் மூச்சு பேச்செல்லாம் இருக்கு ஆனாலும் தேவன் பார்வையில்லை, மரண சாபத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, சீக்கிரத்துல செத்துருவார். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் மரணம். அந்த மரண நிலைமையில ஆரம்பத்தில் இருப்பாங்க, ராஜ்யத்துல சிலர் உயிரோடு தான் இருப்பாங்க, ஆனா ஒன்னும் தெரியாது. அவங்களை வச்சு ஆரம்பிக்கும் இந்த ராஜ்யத்தின் காரியங்கள். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, அப்படியே தலை முங்கிடும். இது போனதுக்கு அப்புறம் இன்னொரு அதிகாரம் இருக்கு கர்த்தர்கிட்ட, பாதாளத்தின் திறவுகோல், ஹேடிஸ். அப்படின்னா உண்மையிலே மறுச்சு போயிருக்கிறாங்க, உண்மையிலேயே இல்லாம போயிட்டாங்க. அவங்கள உயிரோட எழுப்பி எழுப்புற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கும் ராஜ்யத்துல அந்த சத்தியம் போதிக்கப்படும். சோ இது படிக்கும் பொழுது வசன வாசிங்க, இது எசேக்கியல் 47:8-9 நம்ம அங்க படிக்கிறோம்.
அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும்.
சோ அந்த தண்ணி போய் விழுகும் பொழுது கடல்ல ஏராளமான மச்சங்கள் உண்டாகும். ஃபிஷர்ஸ் இங்கிலீஷ்ல, மனுக்குலத்துக்கு அறியாளம். சோ அப்ப சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக தேவனுடைய ராஜ்யத்துல கர்த்தர் தம் கிட்ட இருக்கிற அந்த இரண்டு அதிகாரத்தை பயன்படுத்துவார். உயிரோட ஆனா மறிச்ச நிலைமையில, அப்படின்னா தேவனுடைய திட்டங்களுக்கு எல்லாம் குருடாக்கப்பட்ட நிலைமை இருக்கிற ஜனங்கள் மீது முதல்ல அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள படிப்படியா சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்து பூர்ணப்படுத்துவார். பின்பு உண்மையிலேயே மரண நிலைமைக்கு போயிருக்கிறவங்களுக்கு தமக்கிட்ட இருக்க அதிகாரம் பயன்படுத்தி அவங்களை உயிர்த்தெழுதல்ல கொண்டு வந்து அவங்களுக்கும் இதே சத்தியத்தின் மூலம் அந்த பூரணத்தையும் நித்திய ஜீவனையும் அங்க தருவது பார்க்கிறோம். இப்படியாக நம்ம அந்த திட்டம் நிறைவேறும் போது வசன வாசிங்க நீங்க, சங்கீதம் 72:8.
ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்திரத்தார்
பாருங்க, அப்ப ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும், அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் இறுதியில ஒட்டுமொத்த பூமியுமே அங்க தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க கொண்டு வந்திருப்பார். பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை அறிகிற அறிவில் அங்க வளர்ந்திருப்பாங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ அப்போ யோர்தான் நதி ரொம்ப கிளியரா காண்பிக்குது, முதல் இரண்டு உலகத்துல மனுக்குலம் எப்படியாக கீழ்படியான் மூலம் பாவத்துக்குள்ள போய் மரணத்தை சம்பாதிச்சு மரண நிலைக்கு போயிருக்கிறாங்க என்று. ஆனா இந்த நதி நாம பார்க்கும் பொழுது எசேக்கியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் அந்த ஜீவ நதி ரொம்ப அருமையா காண்பிக்குது. அந்த மரண நிலைக்குள்ள போயிருக்கிற உலகத்தின் மனுக்குலத்தை தேவன் எப்படி தம்முடைய ராஜ்யத்துல மூன்றாம் உலகத்துல தம்முடைய சத்தியம் கொண்டு அவங்களை மீண்டும் ஜீவனுக்கும் பரிபூர்ணத்துக்கும் நித்திய ஜீவனுக்குமே அங்க கொண்டு வருவார் என்று. சோ அவங்க அந்த அந்த ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய அந்த குணமாக்குதல் விஷயங்கள் அதுதான் ரொம்ப அருமையான அடையாளமா சொல்லியிருக்குது. அந்த நதி ஓரத்துல என்ன இருக்குது, விருட்சங்கள் இருக்கு, அதனுடைய கனிகளும் இலைகளும் எதுக்கு நல்லா இருக்கு. வசனவாசிங்க சிஸ்டர், அது எசேக்கியேல் 47:12.
நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்துக் கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் ஆனவைகள்.
ஆமா, அவருடைய கனிகள் புசிப்புக்கும் அந்த இலைகள் மருந்துக்கும் அது பிரயோஜனமாகும். சோ இதெல்லாம் ரொம்ப அருமையான அடையாள பாஷைகள். சோ தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் ஜனங்களுக்கு கொடுக்கிற அந்த சத்தியத்தினுடைய தன்மை, அது ஒரு இலை போல இருக்கும் குணமாக்குற விஷயத்துல. என்ன இலை இன்னைக்கு இருக்குது நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, சித்த வைத்தியம், என்ன சொல்லுவோம், மூலிகை வைத்தியம். இன்னைக்கு இலை என்று சொல்லும் பொழுது இலை எந்த விஷயத்துல நமக்கு மெடிசனா பயன்படுத்துது, பயன்படுத்துறாங்களா இல்லையா, மூலிகை வைத்தியம், சித்த வைத்தியம். அந்த குணமாக்கும் தன்மை இருக்குது சில மூலிகைகள். அந்த மூலிகை போல தேவனுடைய வார்த்தைகள் ஜனங்களை ராஜ்யத்தில் குணப்படுத்துவதற்கு அங்க உதவும். அதே போல அந்த கனிகள் போல அது கனிகள் எப்படி புசிப்புக்கு நல்லதா இருக்கோ அதே போல தேவனுடைய ஜீவனில் அந்த வார்த்தைகள் ஜனங்கள் அதை உட்கொண்டு பலம் அடைந்து பூர்ணத்தை நோக்கி போவதற்கு ஏற்ப அதுவும் கூட அவங்களுக்கு உதவியாக அங்க இருக்கும். சோ இவ்விதமான அந்த விருட்சங்கள் அந்த நதியின் ஓரத்தில் அங்க இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய சத்தியமானது உலக மனுக்குலத்தின் மீது அங்கு அனுப்பப்படும் பொழுது அது இந்த குணமாக்கும் மாற்றங்கள் செய்து அவங்களை ஜீவனுள்ளவர்கள் ஆக்கும் என்பதை இந்த அடையாள வார்த்தைகளை அங்கு நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த நதி பற்றி ஒரு விசேஷமான காரியம் நம்ம படிக்கும் போது நீங்க வசன வாசிங்க எசேக்கியல் 47:11.
ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும்.
என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த உப்புக்கடலே இந்த ஜீவன் நதி அதுக்குள்ள பாயும் போது அது குணமாகி ஜீவராசிகள் உண்டு பண்ணி நிறைய மச்சங்கள் உருவாயிடுது. ஜீவனற்ற அந்த ஒரு அந்த கடல் ஜீவனுள்ள கடல் ஆயிடுது. ரொம்ப அருமையா. ஆனா அப்படி ஆனாலும் கூட அந்த கடல்ல இருக்கிற மடுக்கள் அப்புறம் சிஸ்டர்
ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும்.
அதனுடைய மடுக்கள் அந்த கடல்ல ஒரு பார்ட் என்ன ஆகுறது இல்லைன்னா ஆரோக்கியமாறுது இல்ல. எதுக்கப்புறம் இந்த ஜீவன் நதி பாய்ந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கடல்ல ஒரு பகுதி ஆரோக்கியமாறுது இல்ல, உப்பாகவே விடப்படுது. இது கிடையாதோ? சோ தேவனுடைய ராஜ்யத்துல மரண நிலையில் இருக்கிற மனுக்குலத்துக்கு சத்தியத்தை கொடுத்து தேவன் அவங்களை பரிபூர்ணப்படுத்துறார். அதே போல மறுச்சே போயிட்ட ஜனங்களுக்கு உயிர்த்துதல் கொடுத்து சத்தியம் கொடுத்து அவங்களை பரிபூர்ணப்படுத்தினாலும் தேவனுடைய ராஜ்யத்திலையும் அவருடைய சத்தியத்தின் மூலம் பூரணமாக்கப்படாத ஒரு சிறு ஜனங்கள் இருப்பாங்க. அவங்களைத்தான் குறிக்குது இந்த குணமாகாத மடுக்கள், உப்பாகவே விடப்பட்ட மடுக்கள். அந்த ஜனங்கள் ராஜ்யத்தில் இருப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்திலையும் அவருடைய கிருபை இரக்கம் அன்பு சத்தியம் அவர்களை மாற்றுவது இல்லை. அவங்கள பத்தி ஏசாயா 26:10 வாசிங்க.
துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான்.
ஆமா, பாத்தீங்களா, இங்க துன்மார்க்கர் நீதியுள்ள தேசத்திலையும் கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போறார். யாருனா இவங்க ராஜ்யத்திலையும் கூட தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்படிய மனமில்லாத துன்மார்க்கர். சோ இவர்கள் தாங்க அந்த நதியை பற்றி சொல்ல போது அந்த மடுக்கள் உப்பாகவே விடப்படுது. வேற எங்க உப்பு நம்ம பார்த்திருக்கிறோம் பைபிள்ல? நினைவு இருக்குங்களா? உப்பு பழைய ஏற்பாட்டில் ஏதாவது சில சம்பவங்கள்ல உப்பு பிரதர் சொன்னாங்க இல்லைங்களா, வசன வாசிங்க ஆதியாகமம் 10:26. 19:26 சாரி சிஸ்டர்.
அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள்.
ஆமா, சோ லோத்தினுடைய மனைவி உப்பு தூண் ஆவது அவங்க மனைவி ரொம்ப அருமையான அடையாளம். துணிகரமாக கீழ்படிய அமைக்குள்ள இருந்து தேவனுக்கு கீழ்படிய மறுத்து நீதியின் பிரமாணங்களுக்கு உட்படாம வழி விலகி போகிற ஜனங்கள் ராஜ்யத்தில் இருப்பாங்க. அவங்களை தேவன் வந்துட்டு இரண்டாம் மரணத்துக்கு அனுமதிக்கிறார். அவர்களை உப்பாகவே அங்க விடப்படுறாங்க, முற்றிலுமான அழிவுக்கு அங்க போயிடுறாங்க. சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு நதிகள் இன்னைக்கு நாம பார்க்க தேவன் நமக்கு அங்க கிருபை செய்தார். சோ முதல் நதி இஸ்ரேல்ல ஓடுற நதியும் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அநேக இடத்துல வரக்கூடிய நதியும் ஆகிய ஜோர்தான் நதி ரொம்ப அழகா காண்பிச்சிருக்கிறார் தேவன். அதன் மூலம் முதல் இரண்டு உலகத்தில் மனுக்குலத்தினுடைய பாதை அதனுடைய முடிவு. ஆனா இன்னொரு நதி வேதத்தில் பார்க்கிறோம், ஜீவ நதி. அந்த நதி இந்த மரண நிலைக்கு போயிருக்கிற அந்த கடலுக்குள்ள போய் சேரும் போது அங்க இருக்கிறது எல்லா ஜீவனுக்கு அங்க மாட்டுகிறது. இது குறிக்குது மூன்றாம் உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய சத்தியமானது மரித்து போன ஜனங்களை உயிர்ப்பித்து சத்தியத்தினால பூர்ணத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் வழி நடத்துற மாபெரும் தெய்வீக திட்டம். சகோதர சகோதரிகளே, சாப்போ சாதாரணமான ஒரு நதி போல நமக்கு வேதத்துல தெரிஞ்சாலும் அதை நாம தேவனுடைய ஆவியில அவருடைய மறைவான பொக்கிஷங்களை இருக்கும் என்று நாம் உணர்ந்து தேடும் பொழுது ரொம்ப ஆச்சரியமான சத்தியங்கள் நமக்கு அங்க வச்சிருக்கிறார். சோ தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்துல ரொம்ப அருமையான ரட்சிப்பு அங்க வச்சிருக்கிறார் இந்த உலக மனுக்குலத்துக்கு. அதுதான் நாம இந்த இரண்டு நதிகள்ல நாம் பார்த்தோம் சகோதர சகோதரிகளே. சோ இதோடு இன்றைய பாடத்தை நாம முடிவுக்கு கொண்டு வருகிறோம். அடுத்த வாரம் முக்கியமான ஒரு பாடம் அங்க துவங்க இருக்குது. கிறிஸ்துவின் சபை பற்றின பாடம் பாகம் ஒன்று, பாகம் இரண்டு, பாகம் மூன்று, மூன்று பாகங்கள் இருக்கு. ரொம்ப முக்கியமான பாடம் சகோதர சகோதரிகளே, அதனால நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, யோர்தான் நதியின் மூலமாக தேவனுடைய தெய்வீக திட்டங்களை அறிந்து மொழியாக தேவரீர் நமக்கு